ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு இப்பொழுது மகிமை உண்டாகட்டும். தேவன் மாறுவதில்லை, அவருடைய வல்லமைகள் மாறுவதில்லை, அவருடைய மனதுருக்கமும் மாறுவதில்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம் மக்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காகவும் இலங்கையிலே இருந்து பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் நம்ம மக்கள் வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க முல்லைத்தீவு மாவட்டத்தில்தான் அவருடைய ஊழியர்கள். முல்லைத்தீவு மாவட்டத்திலே 15 சபைகள் அவருக்கு உண்டு, 27 புலி நேர ஊழியக்காரர்களும் உண்டு. ஆனா இவர்கள் எல்லாரும் இப்பொழுது நடந்த பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு எல்லோரும் ஒதுங்கி இப்பொழுது கேம்ப்ல இருக்க முழு விசுவாசிகள் சபைகள் எல்லாம் ஸ்கேட்டர்டாகி விசுவாசிகள் எல்லாம் அங்கும் இங்கும் குடும்பங்கள் சிதைந்து எல்லாம் சின்ன பின்னமாகி போயிருக்கு. சொந்த தேசத்திலே அகதிகளாக உட்கம்பிகளுக்கு இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு தெய்வ மனுஷன் நம்மத்தில் வந்திருக்க நாம் அவருக்காக ஜெபமிடுவோம், அவரை நாம் ஆசீர்வதித்து அனுப்புவோம். அவரை நம்பி அங்க நடந்த சில காரியங்களை அவர் சொல்லுவார் நினைக்கிறேன். நான் 2008 புள்ளத்தீவில் கூட்டங்கள் வைத்த போது அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுதான் முதல் தடவையாக அவரை சந்திக்கக்கூடியதாக இருக்கு. அவை பயங்கரமான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்ட அந்த இடங்களிலே கத்திர ஊழியத்தை செய்து வருகிற தேவட ஊழியக்காரை நாம் இந்த நாளை ஆசீர்வதித்து அவருக்காக செபிக்க போறோம். சோ இதுபோலே நான் உங்கள் சார்பிலே அருமையான தேவட ஊழியக்காரன் நான் பரவிக்க போறேன். அவர் நான் நம்புறேன் சில காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளார். அங்கே நடந்த சில காரியங்கள் தேவாவே நம்ம நடத்துற மாதிரி நாம் கடந்து செல்லும். அவர் உங்கள் சார்பிலே நான் அருமையான போதவர்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். சோ இல்ல நாம் கரங்களை தட்டி நாம் அவர் வரவேற்ப பாஸ்டர் ப்ளீஸ்.
ஹலலூயா, ஹலலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்,
ஆமென்.
இந்த வேளையிலே தேவனுடைய ஊழியக்காரனாக மிகவும் உள்ளான ஆவியிலே மிகவும் உடைந்தவனாக உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். நான் யாழ்ப்பாணத்திலே மாணிப்பா என்ற ஊரிலே பிறந்தேன். 1979 வரையிலும் நான் அந்த பிரதேசத்திலே நான் வளர்ந்தேன். 1979 முதல் முறையாக நான் ஒரு போலீஸ் இன்டர்வியூக்காக நான் முல்லைத்தீவு பிரதேசத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது. முல்லைத்தீவு என்றால் என்னது தெரியாது, இந்த பிரதேசத்துக்கு போயே இருக்க மாட்டோம். ஆனாலும் எனக்கு இப்பொழுது நினைவிருக்கிறது, மாலை 5 பஸ் எடுத்து இரவு 10 போய் இறங்கி அந்த நகரத்திலே வீடை தேடி அலைந்து நான் போக வேண்டிய ஒரு வீட்டை கண்டுபிடித்தேன். அப்படித்தான் முதலாவதாக அந்த முல்லைத்தீவுக்கு நான் தேவனால் அழைத்து செல்லப்பட்டேன். பின்பு போலீஸ் இன்டர்வியூலே தேறி, உங்களுக்கு அநேகருக்கு தெரியுமோ தெரியல, ஒரு பெஸ்ட் ஜாம்பிள் என்ற ஒரு போலீஸ் அதிகாரியை கொலை செய்த சுட்டதன் நிமித்தமாக அந்த இன்டர்வியூ கேன்சல் அந்த அந்த பேட்சை கேன்சல் பண்ணிவிட்டார். அதன் பின்பதாக வேலை தேடுகிறவனாக, அதற்கு முன்பு 1973 நான் தேவனுடைய அன்பை அறிந்து யாழ்ப்பாணத்திலே நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தேன். அதன் பின்பு நான் மறுபடியும் வேலை தேடுகிறவனாக அலைந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே 1979 கடைசியிலே நான் கப்பலிலே வேலை செய்யும்படி சீமனாக நான் புறப்பட்டு அதற்குரிய 3.5 வருடங்கள் கப்பலிலே நான் சீமனாக வேலை செய்தேன். அதன் பின்பதாக நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தை காரணமாக நிலைமைகள் காரணமாக நான் முல்லைத்தீவிலே என்னுடைய முல்லைத்தீவிலே சென்று திருமணம் செய்து திரும்பவும் ஒரு 6 மாசம் நான் கப்பலுக்கு வந்து என்னுடைய பொருளாதார காரியங்களுக்காக உழைத்து திரும்பவும் 1983 கலவரத்தின் பின்பதாக 1984 நடுப்பகுதியிலே நான் மிகவும் பயத்தோடு இலங்கைக்கு சென்று என்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்து நீங்கள் இருக்கிறான இதே தேசத்திலே அகதியாக பதிவு செய்யும்படியாக அகதியாக வந்து பதிவு செய்வதற்காக நான் என்னுடைய மனைவியை அழைப்பதற்காக நான் முல்லைத்தீவு பிரதேசத்துக்கு சென்றேன். ஆனாலும் தேவனுடைய பிரதான கிருபை அவருடைய தெரிந்து கொள்ளுதல் முன்குறிப்பு இவைகள் நிமித்தமாக அநேக தடைகள் அநேக பிரச்சனைகள் என்னுடைய மனைவியுடைய பர்த் சர்டிபிகேட்ல இருந்து அவங்க பாஸ்போர்ட் செய்கிற வரையிலும் 1993 கலவரத்து நிமித்தமாக எல்லாம் கஷ்டமாக இருந்தது. அது நிமித்தமான தடைகளின் நிமித்தமாக தேவன் என்னை அந்த முல்லைத்தீவு பிரதேசத்துக்கு ஊழியத்துக்காக அழைத்தார். சாதாரணமாக தேவனுடைய ஊழியக்காரர்களை விருப்பம் ஊழியக்காரருக்கு கொடுப்பதிலே ஊழியக்காரருக்கு உதவி செய்வதிலே பராமரிப்பதிலே அன்பு காட்டுதல் எல்லாம் நல்ல விருப்பம். ஆனால் ஊழியத்திலே விருப்பம் இல்லை. ஊழியம் வந்து அது ஒரு தொல்லை நிறைந்தது நமக்கு ஏன் இந்த வம்பு? தேவனுடைய அன்பே போதும், ஏன் இந்த வம்பு? இவ்வளவுதான் செய்தாலும் யார் நன்மை சொல்லுவார்கள்? இவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் யார் புகழுவார்கள்? ஒரே குறைகளும் குற்றங்களும் பிரச்சனைகளும். இது தேவையா எங்களுக்கு? இது தேவையில்லாத ஒன்று. தேவன் தன்னுடைய வேலையை பார்க்கட்டும், நாங்கள் எங்களுடைய வேலையை பார்ப்போம். எவ்வளவோ நான் தப்பி ஓடுவதற்காக முயற்சித்தேன், யாட்டின் யுத்தங்களை நான் காரணம் காட்டினேன். ஆண்டவர் அதற்கு பதிலை தந்தார். அநேக வருஷங்கள் நாங்கள் ஈரான் ஈராக் யுத்தங்களுக்குள்ளே நாங்கள் அந்த கப்பலில் வேலை செய்திருக்கிறோம். மிதந்து வந்த பிரேதங்களை கண்டிருக்கிறோம், அழிவுகளை கண்டிருக்கிறோம். எங்களை கண் பார்க்கவே நாங்கள் தாண்டு போன கப்பல்களை கண்டிருக்கிறோம். எனவே தேவன் அதை அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக நான் பொருளாதார காரணத்தை சொன்னேன், அதையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று விட்டார். நான் சொன்னேன், ஜெர்மனிக்கு போய் உழைத்து போகும் பொழுதே நான் வீடை தந்துவிட்டு செல்லுகிறேன் ஆண்டவரே முறை ஊழியத்திற்கு. ஜெர்மனி போய் நான் உழைச்சு 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 இந்த ஊழியத்தை நான் தாங்குகிறேன். நான் நினைக்கிறேன் அநேகர் இப்படித்தான் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. உழைச்சு உழைச்சு தாங்குகிறேன். அவர் சொன்னார், அது பிரச்சனை இல்லை, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று விட்டார். அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, உனக்கு வேண்டியதை நான் தருவேன், எனக்கு அது தேவையில்லை. உன்னுடைய வெள்ளியும் பொண்ணும் தேவையில்லை, நீ வேணும் என்று. மூன்றாவதாக நான் சொன்னேன், எனக்கு பேச தெரியாது, ஒன்றுமே தெரியாது, விசுவாசியாவே ஒழுங்கா இல்லை. பிற அதுக்குள்ளே ஒரு ஊழியம் ஒரு கேடா அப்படின்னு ஒன்றுமே தெரியாது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அப்படியானவன் தான் எனக்கு வேண்டும், என்னிடத்தில் ஞானம் உண்டு, ஞானவான் எனக்கு தேவையில்லை, ஞானிகளை வெக்குப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவரை நெருக்கி ஏவினதன் நிமித்தமாக நான் தேவனுக்கு முற்றுமாக நான் ஒப்புக் கொடுத்தேன். அந்த தெரியும் உங்களுக்கு, அந்த 1974 பகுதியில் மிகவும் இலகுவாக இந்த ஜெர்மனிக்கு வரக்கூடியதாக இருந்தது. அங்கு ஏரோபிளைட்ல ஒரு 12,500 டிக்கெட் எடுத்து ஒரு $50 பாக்கெட்ல கை செலவுக்கு வைத்துக் கொண்டு வந்து இறங்க வேண்டியதான். அவர்கள் இருக்கிறவங்க கூப்பி வரவேற்று அங்கே அந்த அகதி அந்தஸ்தை தந்து அங்கே கொண்டு விடுவார்கள். ஒரு சிரமமான காரியமாக இருக்கவில்லை. ஆனாலும் அந்த முல்லைத்தீவில் அப்பொழுது எந்த ஒரு சபையும் இருக்கவில்லை. சபையும் இல்லாத மலேரியாவும் மிகுந்த வறுமை நிறைந்த ஒரு பிரதேசமாக இருந்தது. முல்லைத்தீவு என்றால் மலேரியான்னு தான் சொல்லுவார். அவிதம் மண் அலைந்தாலே மலேரியா வரும், தண்ணியை குடித்தால் மலேரியா வரும். அப்படியான ஒரு பிரதேசம், முற்றுமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து முற்றுமாக நான் அங்கே ஊழியத்தை நான் தொடக்கினேன். ஒரு மிஷனரியாக தோளிலே ஒரு பையை போட்டுக்கொண்டு நான் தெரு தெருவாக ஒரு பழைய கம்பர் சைக்கிளிலே அங்கே நான் ஊழியம் துவங்கும் பொழுது இந்திய ராணுவம் வந்தது. அதன் பின்பதாக பாதிக்கப்பட்டது முல்லைத்தீவு தான். முதல் முதலாக அகதிகள் வந்ததும் இலங்கையிலே முல்லைத்தீவிலே தான். ஏறக்குறைய 50 குடும்பங்கள் 1990 ஏறக்குறைய 50 குடும்பங்கள் 50 குடும்பங்கள் நாங்கள் முல்லைத்தீவை விட்டு நாங்கள் வெளியிலே ஓடினோம். தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வெளியிலே போங்கள் என்று சொல்லி நாங்கள் வெளியிலே போய் முத்தையங்க டீரணப்பாளை முதலான காடுகளுக்குள்ளே நாங்கள் பரவினோம். எனவே அங்கே 90 அந்த முல்லைத்தீவு நகரத்தை ராணுவம் கைப்பற்றி 96 வரையிலும் அந்த முல்லைத்தீவு நகரத்தை கொஞ்சம் ஜனங்களோடு வைத்துக் கொண்டிருந்தது. என்று சொன்னால் ராணுவ நடவடிக்கையின் போது நாங்கள் தேவனுடைய ஜனம் ஓடுவதில்லை. நாங்கள் சொல்லுவோம் துரத்துவர் இல்லாமல் ஓடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் ஓடாமல் சிங்கங்களைப் போல கவனியுங்கள், புலிகளைப் போல அல்ல சிங்கங்களைப் போல நாங்கள் தைரியமாயிருப்போம். ஆனபடியால் ஆனால் கடைசியிலே ஆண்டவர் சொன்னார், இந்த நகரத்தை அழிக்கப் போகிறேன், நீங்கள் போய்விடுங்கள். அது அநேகருக்கு ஒரு சாதாரண வார்த்தையா தந்தது. நான் எங்களுடைய ஜனங்களுக்கு சொன்னேன், தேவன் இந்த நகரத்தை அழிக்கப் போறார், நீங்கள் எல்லாம் இந்த நகரத்தை விட்டு வெளியே போய்விடுங்கள். அநேகர் போய்விட்டார். கொஞ்சம் ஜனம் பாஸ்டரோடா பேசுவார், மாஸ்டரோடும் பேசுவார் என்று இருந்து கொண்டிருந்தார். கடைசியிலே அற்புதமான காரியம், அவர்களுக்கும் தேவன் தீர்க்கதரிசனமாய் பேசி அவர்களும் வெளியிலே வந்த பின்பு மறுநாளே அந்த ராணுவம் அந்த நகரத்தை கைப்பற்றினர். அதன் பின்பு எரணப்பாளை முத்தையங்கட்டு போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் பரவி அங்கு சபைகளை துவக்கி அவிதமாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே அமைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு மிஷனரியாக உங்களுடைய மத்தியில் வந்திருக்கிறோம். அநேகமாக அருமையானவர்களே, மிஷனரிடைய வாழ்க்கை அவர்கள் வாழும் பொழுது வெளியிலே வருவதில்லை, அவர்கள் மறைந்த பின்பு, அவர்கள் மறித்த பின்பு அது வெளியிலே வருகிறதாக இருக்கிறது. ஆனாலும் அந்த பிரதேசத்தில் அந்த மக்களின் ரட்சிப்பை மாத்திரம், அந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்னை அழைத்த தேவன், நான் எவ்வளவு காரியங்களை விட்டு வந்தேன், ஆனபடியால் நான் நிச்சயமாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த இயக்கங்கள் மத்தியிலே, அந்த தீவிரவாதிகள் மத்தியிலே, அந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் பாரத்தோடு இன்று வரையில் நாங்கள் அங்கே அந்த கிராமங்களை பரவி வருகிறோம். எங்களுக்கு மாத்திரம் இந்த சர்வதேச கிறிஸ்தவ சமூகங்கள் கை கொடுத்துக்குமா இருந்தால் முல்லைத்தீவிலே சகல இடங்களில் நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி சபைகளை நிறுவியிருப்போம். ஆனால் தேவன் எங்களுக்கு தந்த பலத்தின்படியாக முல்லைத்தீவிலேயே தலைமையகத்தை வைத்து, இன்றைக்கும் எங்களுடைய தலைமையகம் முல்லைத்தீவில தான் இருக்கிறது, அங்குதான் எங்களுடைய தரிசனம். அந்த தரிசனத்தை முறையாக கொண்டு இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய வார்த்தை பகிர்ந்துள்ள முன்பதாக அந்த மக்களுக்காக ஜோமண்ணுங்கள். மிகவும் மிகவும் அந்த எங்களுடைய சாதாரண வார்த்தையில சொல்ல போனால் மிகவும் பாவப்பட்ட மக்கள். உங்களுக்கு தெரியுமா, 25 வருடங்களாக இந்தியாமை வந்ததன் பின்பதாக உள்ள காலங்களை எடுத்து பாருங்கள். 90 முதல் கொண்டு இன்று வரைக்கும், 90 ஜூலை மாதம் முல்லைத்தீவிலிருந்து நாங்கள் எங்களுடைய உடைகளை விட்டு உடைமைகளை விட்டு நாங்கள் அங்கே காடுகளுக்கு ஓடினோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு மாவட்டம் என்றால் அந்த முல்லைத்தீவின் கிளிநொச்சி. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 20-25 வருஷங்களாக ஒரு டெலிபோன் வசதி இல்லாத மாவட்டம் என்றால் அந்த 2 மாவட்டங்களும் இலங்கையிலே 25 மாவட்டங்களிலே அநேகருக்கு அந்த நிலைமைகள் புரிகிறதில்லை. இன்றைக்கு 20-25 வருஷமாக வெறும் அரிசியும் மாவும் சீனியும் பருப்பும் போன்ற காரியங்களை தவிர ஒரு சீமெண்டோ வேறு எந்த காரியங்களோ போக முடியாதபடி தடை செய்யப்பட்ட ஒரு டோச் பேட்டரி முதல் கொண்டு தடை செய்யப்பட்ட, இன்று வரையிலும் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு பிரதேசம், பொருளாதார தடையினாலே முழுமையாக ஆண்ட பிரதேசம். அங்கிருந்து மக்கள் வருவதற்கு கட்டுப்பாடு, அங்கு மக்கள் போவதற்கு கட்டுப்பாடு. அங்கே உள்ளுக்கிருந்து வெளியிலே வந்தால் ராணுவத்தினர் விசாரிப்பார்கள், வெளியிலிருந்து உள்ளுக்கு போனால் அங்கே இயக்கத்தினர் விசாரிப்பார். அவைகள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மக்களுடைய விசுவாசம் மிகவும் மேன்மையானது, அந்த மக்களுடைய நம்பிக்கை மிகவும் மேன்மையானது. உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சபையார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபித்தது போல அவர்கள் முள்ளு கம்பிகளிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பது மட்டும் தேவனுடைய சித்தமாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். அந்த முழு மாவட்ட ஜனங்களும் இரட்சிப்பை அடைய வேண்டும், முழு இலங்கை மக்களும் இரட்சிப்பை அடைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 20 நான் பார்த்த அவலங்களை விட அந்த 20 பின்பதாக, ஜனவரி மாதம் பின்பதாக எங்களுடைய கண்களினாலே நாங்கள் கண்ட காட்சிகள், அவலங்கள், அது வார்த்தையிலே சொல்ல முடியாது, வார்த்தையிலே சொல்ல முடியாது. முதல் முதலாக ஒரு ட்ரக்கில் கொண்டு வந்தார்கள் பவனி ஆஸ்பத்திரிக்கு. ஒரு ட்ரக்கில் சும்மா கையில் கால் இல்லாமல் குட்டுயிராய் கொண்டு வந்து முதலாவது இறக்கினார். முதல் முதலா அந்த வேளையில நான் தேவனை நோக்கி கேட்ட காரியம் அருமையானவில்லை, ஆண்டவரே இந்த மண் இந்த வன்னி மக்களுடைய ரட்சிப்புக்கா, இந்த வன்னி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை கற்பனித்தேன். வேறு எதிர்காவும் அல்ல, வேறு எதிர்காவும் அல்ல. சொன்னால் நான் சீமன், உங்களுக்கு தெரியும் இந்த சீமன் புக் புக்கன்னு ஒன்று இருக்கிறது, சிடிசி என்று சொல்லுவான். அந்த புக்கை கொண்டு எந்த நாட்டுக்கு நாங்கள் போகலாம், அந்த புக்கை கொண்டு எந்த கப்பலுக்கும் போகலாம். ஏறக்குறைய 5-6 கப்பலில் வேலை செய்த அனுபவம் சர்டிபிகேட் எனக்கு இருக்கிறது. எப்பொழுது ஏறினாலும் எவ்வளவு லட்சத்தை முளைத்துக் கொள்ளலாம். எனவே அவைகளெல்லாம் விட்டுவிட்டு நான் தேவனை தேவனிடத்திலே வந்தால் தேவனுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்நாளில் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றி முடித்தவனால் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து செல்லவன். அப்படி ஒரு தெளிவான ஒரு தரிசனத்தோடு அருமையானவளை, தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் என்றால், உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அங்கே எங்களுடைய பாசையில் சொல்வார்கள், ஏதோ கும்பல்ல ஏதோவாக அழைக்கவில்லை, அப்படி அழைக்கவில்லை. ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நான் மிகவும் பயந்தவன், மிகவும் பலவீனன். இப்பொழுது இருக்கிற உடம்பு கூட அப்பொழுது இல்லை. அந்த மனைவி முல்லைத்தீவு சேர்ந்தவர்கள், அந்த சமாஜார் குடும்பம் சொல்வார்கள். எனவே அந்த குடும்பத்திலே அவர்கள் ஒரு கத்தோலிக்க குடும்ப பரம்பரையாக இருந்தார்கள். எந்த ஒரு பெந்தியோஸ்காரனும் எந்த ஒரு சுவிசேஷனும் அந்த முல்லைத்தீவு நகரத்துக்குள்ளே போகாதபடிக்கு அவர்கள் அடித்து கொலை செய்கிறவர்களாயிருந்தார்கள். கடைசியில் கூட ஒரு ஊழியக்காரன் போன பொழுது அந்த வட்டுவால் பாலம் என்று சொல்லப்பட்ட இடத்துல வைத்து அவனுடைய பைபிளை பறித்து அடித்து கொலை செய்ய போகும்பொழுது அவன் எல்லாம் போட்டு விட்டு ஓடி போனான். இதனாலே முல்லைத்தீவுக்கு புறம்பாக பொதுக்குடியிருப்பு முல்லைவளை அந்த பக்கங்களிலே தேவனுடைய சபையை ஸ்தாபிக்க முயற்சித்தார்களே தவிர முல்லைத்தீவுக்குள்ள யாரும் வர முடியாமல் போய்விட்டு. ஆனாலும் முல்லைத்தீவுக்குள்ளே திருமணம் செய்து இன் மூலமாக தேவன் அந்த காரியத்தை செய்ய ஒரு அருமையான திட்டத்தை தேவன் வைத்து எழுப்பினார். ஏன்னு சொன்னால் அடிக்கிறவனும் என்னுடைய உறவன், மனைவியினுடைய உறவுனனாக தான் இருக்கு. போதாதுக்கு என்னுடைய மாமனாரும் ரொம்ப ஒரு சண்டித்தனக்காரனாக இருந்தார். எனவே அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் காரியங்களை செய்து அந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக விதையை போட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிரதான கிருபையினால ஏறக்குறைய 15 கிளை சபைகளை உருவாக்கி 27 முழு நேர பணியாளர்களை உருவாக்கி ஏறக்குறைய கடைசியாக நவம்பர் மாதம் நாங்கள் எடுத்த தகவலின்படியாக 450 விசுவாச குடும்பங்கள், 80 விதவைகள் எங்களுடைய கிளை சபைகளை சேர்ந்தவர்கள். மற்ற சபைகளை சேர்த்தால் யோசித்து பாருங்கள். அவிதமான அந்த கடைசி அறிக்கை எங்களுக்கு அப்படி வந்தது. அவ்வளவு பேரும் இன்றைக்கு எல்லா முகாங்களிலும் பரவி இருக்கிறார், எல்லா முகாங்களிலும் பரவி இருக்கிறார். எங்களுடைய உதவி போதவர், அவருக்கு பேர் பாச அன்று என்று சொல்வார். அவர் ஆதியிலிருந்து பழைய அந்த என்னுடைய ஊழியம் தூங்கின காலத்திலிருந்தே அவர் ரட்சிப்புக்களை வந்து அவர் பிறகு ஊழியங்களை பழகி இன்றைக்கு என்னுடைய உதவி ஊழியக்காரராக இன்றைக்கும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு 10 பிள்ளைகள். அவருக்கு பிரதான ஒரு ஆசை, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து விடணும் தனக்கு நினைச்சு. எனவே இவர் ஒவ்வொரு பிள்ளையாக பெற்று 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 சொல்லுங்க, தாவீதை அபிஷேகம் பண்ண போய் ஒவ்வொருவரையும் இவன் தானோ இவன் தானோன்னு சொல்லி சாமுவேல் நினைத்தது போல இவரும் அடுத்தது பெண் பிள்ளையாய் பிறக்கும், அடுத்தது பெண் பிள்ளையாய் பிறக்கும் என்று சொல்லி அவர் ஏறக்குறைய 10 பிள்ளைகளை பெற்று விட்டார். 10வது பிள்ளை பிறந்த பொழுது கூட நான் கேட்டேன் என்னுடைய சக பாஸ்டரளவிடத்திலே இவர் இவ்வளவுத்தோடு நிப்பாட்டிக் கொள்ளுவாரான். அவர் சொன்னார், அது முடியாத காரியம் போல இருக்கிறது பாஸ் ஏனென்று சொன்னால் இப்போது 10வது பிள்ளைக்கு அவர் சகரியா என்று பெயர் வைத்திருக்கிறார். பழையற்பாடு முடியவே என்னும் ஒரு பிள்ளை இருக்கிறது, மல்கியா. இங்கே புதிய ஏற்பாடு திறந்தால் அங்கே மத்தையுள்ள துவக்கம் போய் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய தீர்மானம் என்னமோ கர்த்தருக்குத்தான் வெளிச்சம். அப்படியொரு அப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த சவம், அந்த கடைசி நேரம், கடைசி நேரம் அவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி வறுமை பண பசியில் இருந்து மட்டுமல்ல அந்த இயக்கத்தினர் பிடிக்கிறதில் இருந்து அவளை காப்பாற்றும்படியாக அங்கே அழைத்துக் கொண்டு ராணுவத்துக்கு அருகாமையில் வரும்பொழுது செல்வன் அவருடைய மனைவி 6 பிள்ளைகள் அதிலே சிதறிப்பான். என்னொரு பாஸ்டர் எங்களுடைய நல்ல முத்தனி சொல்லி அவர் ஒரு மகனும் ஒரு மகளும். ஒரு மகன் வெளிநாடு போவதற்காக வந்து அங்கே குருநாகல் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் போக முடியாமல் அங்கே ஒரு கடையில இருந்து விட்டான். அவருடைய ஒரு மகள், அந்த மகளுக்கு ஒரு சின்ன மகள். அவருடைய பெண் ஜாதியும் அவருடைய பிள்ளையும் பிள்ளையினுடைய பிள்ளையும் அவ்விதமாக அந்த பங்கருக்குள்ளே அப்படியே செத்து விட்டார். இப்படியே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியே ஒரு பாதிப்பிலை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய கண்களினால் நான் கண்டதை நீங்கள் கண்ண காணாமல் இருக்கிறதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லும். ஒரு சம்பவத்தை சொன்னால் அது மிகவும் உணர்ச்சி வசப்படுறதாக இருக்கும். அப்படியான காரியங்கள் மன்னர் ஆஸ்பத்திரியில் எப்பொழுதும் போங்கள். அங்கே ஜெய்ப்பூர் கால் பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு கால் இல்லாத வாலிப பிள்ளைகள், ரெண்டு கால் இல்லாத வாலிப ஆண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரத்தில் நான் போய் பேசினோம். அந்த மன்னர் ஆஸ்பத்திரிக்கு நிவாரணம் கொடுக்க போன பொழுது தரிசி ஆண்டு சொல்லப்பட்ட அந்த பெண் முரசு மூட்டியை சேர்ந்தவள், இந்த கை இவ்வளவுத்தோடு அவளுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதே போல ஒரு காலும் முழங்காலோடு இல்லாமல் போய்விட்டது. அவளுக்கு அந்த காலை பூட்டி விட்டு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாதிரி நடந்து பழக செல், ஒரு கை ஊண்டி நடந்து பழவதற்கு கை இல்லை, எப்படி ஊன்றது. ரொம்ப வேதனைப்பட்டார். பேலன்ஸ் அவரை விழப்போன நான் அந்த மகளை 19 வயசு நான் அவளை கரங்களை பிடித்து அந்த கதிரியலை அமர்த்தி நான் சொன்னேன், மகளே உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அவள் நம்பாமல் இருந்து நினைந்து பார்த்தாள். அவருடைய கண்களிலே அவளுடைய உணர்வுகளிலே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு வாழ்வு இருக்கிறதா, வாழ்வு இருக்கிறதா, வாழ்வு இருக்கிறதா. நான் சொன்னேன், இருக்கிற கையில்லாமல் கைகளோடு கால்களோடு நீ முழு உறுப்புகளோடு அவயவங்களோடு நீ உனக்கு ஒரு வாழ்வை கடவுள் வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது கை ஒன்றில்லாமல் கால் ஒன்றில்லாமல் அவயவங்களை இழந்த நிலைமையிலே என்னும் ஒரு வாழ்வை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். அந்த வாழ்வுக்காக நீ ஆயத்தப்பட்டால் அந்த வாழ்வு உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முதல் முதலாக கப்பலில் கொண்டு வந்து திருவண்ணாமலை வைத்தியசாலை இறக்கி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பாஸ்டர் சேகர் அவர் மூலமாக லிவிங்கோட ஆண்டன் சொல்வார்கள், ஜிபி ஆண்டன் பிரான்ஸ், அவர்கள் மூலமாக ஒரு கண்டெய்னர் பொருள்களை அனுப்பியிருந்தார்கள். எனவே அந்த கண்டெய்னர் உள்ளே நாங்கள் கிளியர் பண்ணி நாங்கள் கொண்டு போனோம். திருவண்ணாமலைக்கும் ஒரு பகுதியை கொண்டு போனோம். அங்கே யாரும் விடவில்லை. வைத்தியசாலைகளை போறது கூட மிகவும் ஒரு பயங்கரமான நிலைமையா இருந்தது. வைத்தியசாலைக்கு போய் உதவி செய்வது கூட மிகவும் பயங்கரமான காரியமாக அந்த ஆரம்பத்தில் இருந்தது. ஒரு கிறிஸ்தவ டாக்டரை சந்தித்து உங்களுக்கு தெரியும், போன முறை பாஸ்டர் அம்புரோஸ் வந்தார். அவரிடத்தில் நாங்கள் பாஸ்டர் சேகர் அந்தன் அவரிடத்திலேயே ஒரு பகுதி பொருட்களை, ஒரு தொகுதி பொருட்களை கொடுக்கும்படியாக அவரிடத்தில் கொடுத்து விட்டு நாங்கள் ஒரு வைத்தியர் மட்டும் சந்திக்க போயிருந்தோம். அந்த வைத்தியர் சொன்னார், என்னுடைய வாழ்நாளில் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்யவில்லை. யாராவது ஒரு சிலருக்கு எப்போவாவது நாங்கள் இந்த கால்களை முழங்கால்களை கலட்டுவதுண்டு, எதுவும் டயபெட்டிஸ் அப்படி ஏதாவது சொன்னால் முடியாத பட்சத்திலே நாங்கள் இந்த காலை முழங்காலோடு கலட்டுவதுண்டு. ஆனால் கோழி கடையிலே கோழியை அறுத்து போட்ட மாதிரி கப்பலில் வந்த இறங்குற ஜனங்கள் அவ்வளவு பேர், அந்த புண்கள் அழுகி அங்கே எலும்பை தாக்கிய பொழுது அவர்களை காப்பாற்றும்படியாக அங்கே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கால்களை கலற்றது கலற்றது அவருடைய வேலை. ஐயோ, நான் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சோதனையை சந்திக்கவில்லை என்று சொல்லி அந்த டாக்டர் வேதனைப்பட்டார். அருமையான தேவ ஜனங்களை, வைத்தியத்தை செய்யலாம், இன்னொரு கருத்தையும் சொன்னார், அவர்களை காப்பாற்றலாம், ஆனால் மிகவும் முயற்சி எடுக்க வேண்டும், தனியாக அவர்களை கவனிக்க வேண்டும். அங்கே ஆடு மாடுகள் போல கொண்டு வந்து கொட்டப்படுகிற ஜனங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. எனவே எங்களுக்கு சுகமான வழி இந்த காலை கலட்டி விடுகிறது. இப்படியாக சொல்லி கலட்டப்பட்டவர்கள் காப்பாற்றக்கூடியவர்கள் கூட அவிதமாய் போனார். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போனால், ஒரு ஆஸ்பத்திரியில் பவனி ஆஸ்பத்திரி பார்த்தா இருந்த ரெண்டு கையும் இல்லை, ஆனால் குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல், அந்த குழந்தை பாலுக்கு அவசரப்படுது, அவர்களுக்கு பால் கொடுக்க முடியவில்லை. ஆரம்பத்தில் அவள் மிகவும் கஷ்டப்படுகிறாள். அந்த பிள்ளைக்கு பாலை பறிக்கி கொடுத்து தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்து விட வேண்டும் என்பதா, இவளால் முடியவில்லை. கண்கள் இருந்து கண்ணீர் மாத்திரம் வழிகிறது. அன்று நாங்கள் போய் அந்த வைத்தியரிடத்தில் சொன்னோம். அதன் பின்புதான் அந்த சொன்ன கணக்க நிறுவனங்கள் வந்து உதவி ஆட்களை போட்டு அந்த வைத்தியர்களுக்கு உதவி செய்ய பிறகு ஆரம்பித்தார்கள். பிறகு அவர்கள் உதவிகளை செய்தார். இவ்விதமாக அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இது இது பாதிக்கப்பட்டவர், கணவனை இழந்தவர், 16 வயசு பிள்ளைகள் எல்லாம் பிரெக்னன்ட். தெரியுமா, சரியான தகவலின்படி 300,000 மக்களை 35,000 பேர் கற்பின்று வந்தவர். அதுவும் வாலிப பிள்ளையார், கற்பிணிகள் என்று சொல்றதை விட அங்கே அவர்கள் சொல்றபடியாக கற்பிணி ஆக்கப்பட்டவர் என்று சொன்னால் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு பிடித்துக் கொண்டு போய் விடுவார்கள் என்று சொன்னதினாலே அவர்கள் அவசர அவசரமாக அங்கே திருமணம் என்று இல்லை, சுமார் ரெண்டு பேர் கூடி நீ புருஷம் என்றாரு, நாங்கள் கணவன் மனைவி, நாங்க கல்யாணம் முடித்து விட்டோம், ஆதாரம் என்ன, இந்த கற்பமாகி விட்டோம். இதனாலே அநேகருக்கு இன்றைக்கும் புருஷனார் தெரியாது, புருஷன் எங்க தெரியாது. அங்கே இராணுவத்துக்காக கையில கூட்டிக் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் புருஷன், எங்கே என்று தெரியாது. விதமாக அங்கே ராணுவ முகாமிலே நடக்கிற காரியங்கள் அது வேற காரியம். அந்த மக்கள் அரசியல் எங்களுக்கு வேண்டியதில்லை, அரசியல் பேச தேவையும் இல்லை. நாங்கள் உணர்வோடு தேவனுடைய ஜனம், இவைகள் மத்தியிலே தேவ ஜனம், இவைகள் மத்தியிலே தேவனுடைய ஊழியக்கார். நாங்கள் வரும்பொழுது கூட அங்கே இரண்டு நிறுவனங்களோடு கூடி சென்று அதை அரண் பண்ணக்கூடிய பொறுப்பை எனக்கு தந்தபடியினால் நேரக்கூடிய 140 பேர், 140 ஊழியக்காரருக்கு நாங்கள், மூன்று முகாமை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் 2,000 படை கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் இன்னும் 200 கிட்டதான முழு நேர ஊழியக்காரர் முகாமில் இருக்கிறார், விசுவாசிகள் இருக்கிறார். எனவே இவைகளுக்கு மத்தியிலே அருமையானவர்களே, மிகவும் அருமையான சந்தர்ப்பம் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவர். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த மக்களுக்கு அப்பம் தண்ணீரை கொடுக்கிறது மிகவும் அவசியம். அதோடு சேர்த்து தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை நாங்கள் மறக்கக்கூடாது. அருமையான சந்தர்ப்பம், ஒரு இரவு நான் தேவனிடத்திலே அழுது ஜெபித்துக் கொண்டது. அவர் சொன்னார், இதோ 22 வருஷம் பண்ணியில் அந்த ஜனங்கள் இருந்தார், சுவிசேஷங்கள் சொல்லி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு இடத்திலே அவ்வளவு ஜனங்களும் வந்திருக்கிறார். உங்களால் முடிந்த அளவு சுவிசேஷம் சொல்லி முடியுங்கள். இப்பொழுது உங்களுடைய கையில மீண்டுமாக நான் பொறுப்பு தருகிறேன். நான் நினைக்கிறேன் சர்வதேச கிறிஸ்தவ சமூகங்கள் அது பெருசாக அந்த காரியத்தை செய்யவில்லை போல. இப்ப திரும்ப அவங்க ஜனங்களை சிதற வெளியில விடுகிறார். வன்னி ஜனத்துக்கு திருவோணமலை அனுப்புறார்கள், பவனியாக்கு அனுப்புறார்கள், முள்ளத்தில தவிர அந்த வன்னியை தவிர மிச்சிடம் எல்லாம் அனுப்புறார். இப்ப அழையபடி அந்த ஜனங்கள் வெளியில போகும். மீதமுள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது ரொம்ப முக்கியமான காரியம். அவர்களுடைய கையில எங்களால் முடியாவிட்டால் ஒரு புதிய ஏற்பாட்டை ஆகலாம், ஒரு புதிய ஏற்பாட்டை ஆளும் கொடுக்க வேண்டும், புதிய ஏற்பாட்டை அவருடைய கையில கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அருமையான தேவ ஜனங்களே, சுவிசேஷம் நியாய தீர்ப்போடு வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சுவிசேஷம் நியாய தீர்ப்போடு தான் வருகிறது, வரும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், விசுவாசம் உள்ளவனாகி உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்பட்டவன், சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கவன், அதை பற்றி சொல்லப்படவில்லை, அது நம்ம கதைக்கு தெரியும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் தான் என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். பாருங்கள் அடுத்த வசனம் என்ன, இது ஆசீர்வாதம். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக
தீர்க்கப்படுவான்.
நியாய தீர்ப்பு, ஓகே, எங்களுடைய ரத்தப்பழி எங்களுடைய கருத்தில் இல்லை. அந்த மகனுடைய ரத்தப்பழி, ஒரு சுவிசேஷத்தை அவனுக்கு சொல்லுகிறோம், ஒரு சுவிசேஷத்தை அவனுடைய கையில கொடுக்கிறோம், சரி, அந்த ரத்தப்பழி எங்களுடைய கையில் இல்லை. அதன் பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு, அவன் மனம் திரும்ப வேண்டும் அல்லது நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். நியாய தீர்ப்புக்காக அவன் வைக்கப்பட்டிருப்பான். எனவே இந்த கடமையை தான் தேவனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், இந்த கடமையை தான், இந்த பொறுப்பை தான் எதிர்பார்க்கிறார். இந்த மக்களுக்கு உணவு தண்ணீர் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் உங்களால் இயன்றது நினைக்கிற அளவு நீங்கள் செய்திருக்கிறீர்கள், செய்கிறீர்கள். சிறு பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், நாங்கள் புதுக்குடியில் ஒரு அநாத பிள்ளைகளுடைய காரியம் ஒன்று செய்து கொண்டிருந்தோம். சுனாமிக்கு பின்பதால் எங்களுடைய சபையாகவே அதை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். 16 பிள்ளைகள் இருந்தார், அதில் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் மறித்து போனார்கள். மூன்றில் ஒரு பகுதி இருக்கிறதை நாங்கள் கண்டுபிடிக்கும், மூன்று பகுதி எங்கே என்று தெரியாது, இந்த முகாமில் எங்கே இருக்கிறார்களோ தெரியாது. அப்படியான சூழ்நிலையிலே அநேக பிள்ளைகள் இன்றைக்கு அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார். கற்பனை பண்ண முடியாது. அந்த தகவல்களையும் அந்த அறிக்கைகளையும் பார்க்கும் பொழுது ஒரு சுமார் மிகைப்படுத்தப்பட்டதோ அப்படி என்றுதான் தெரியும். அநேகர் வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்களே யோசிப்பீங்க, இதன் மிகைப்படுத்தப்பட்ட காரியமோ என்று யோசிப்பீர்கள். அல்ல, இவ்வளவாக மஹிந்த ராஜபக்சாவோட மனைவி ஒரு தொகுதியான பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறார். இப்படி அநேகர் எடுத்து வளர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறார். அதற்குள்ளும் பிற ஆவிக்குரிய சில பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது மிகவும் சாத்தான் மிகவும் நாங்கள் விழிப்புள்ளவர்களோ விழிப்புள்ள நாங்கள் இருந்து விழிப்புறவை வச்சுதான் விழித்துக் கொண்டிருப்போம். மாதத்தில் ஒரு முறை விழிப்புறவை வச்சுதான் நாங்கள் சொல்லுங்க முழிச்சு கொண்டிருப்போம். ஆனால் அவன் எப்பொழுதும் சொல்லுங்க கெச்சிக்கிற சிங்கம் அல்ல, சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். எனவே கிறிஸ்தவர்கள் போடுகிற அந்த பிள்ளைகளை எடுத்து வளர்த்து கத்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டிய ஒரு திட்டத்தை அவன் உடைக்கப்பார். இன்றைக்கு இந்துக்கள் விழித்திருக்கிறார்கள், பௌத்தபிக்கு தன்னிடத்திலே கேட்கிறான், தமிழ் பிள்ளைகளை அவர்கள் அவ்விதமாக சிந்திக்கிறார். ஒரு பிள்ளைகளை எடுத்து நீங்கள் வளர்ப்பதா இருந்தால் எங்களுடைய அவர்களுடைய மத காரியங்கள் உள்ளுக்கு நடக்க அனுமதிப்பீர்களா அப்படி என்று கேட்கிறார். அவிதமான காரியங்கள் இவைகள் எல்லாம் ஜெபத்தினாலே உடைக்கப்படுவோம், விசுவாசத்தினாலே உடைக்கப்படுவோம். என்னால் அதிகாரம் வல்லமை உங்களுக்கு தந்திருக்கிறார், அதிகாரம் வல்லமையை தந்திருக்கிறார். நீங்கள் ஒருமனமாக ஜெபிக்கிற ஜெபத்திலே வல்லமை உண்டு. தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். இங்கிருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமானது வல்லமையாக அங்கு கடந்து வரும். அல்லேலூயா 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 என்றால் அநேகங்கள் எழுதி அழியவனு ஜெபித்து இருக்கிறார். அழிச்சுதான் அவிதமானால் இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேணும்னு நீங்க ஜெபியுங்க, அதுவும் நடக்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எனவே அந்த அநாதைகளான அந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். தயவு செய்ய அந்த பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். வயோதிபர்கள் வயோதிபர்கள் விதவைகள் எங்களுடைய சபையில 80 விதவைகள் கடைசி தகவல் இப்பொழுது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஒரு அளவு தகவல் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எந்தெந்த கேம்பில் என்னென்ன விசுவாசிகள், ஒவ்வொரு கேம்பிலும் எங்களுடைய விசுவாசிகள் எவ்வளவு எவ்வளவு பேர் இருக்கிறார். ராமநாதன் மட்டும் 73 குடும்பங்கள் நாங்கள் எங்களுடைய தகவல் எடுத்திருக்கிறோம். ஆனந்தகுமார சுவாமி இவ்விதமான எல்லா முகாங்களிலும் இருக்கிறார்கள். எனவே முதலாவது ஜபம், இரண்டாவது எங்களுடைய உதவிகள், மூன்றாவது சரியாக குறித்து தேவனிடத்தில் ஜபியுங்கள். சரியாக குறிப்பாய் ஜபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எனவே 10 மாதமாக நாங்கள் நின்றேன். என்னுடைய ஜனங்கள் நான் சொன்னேன் இவ்வளவு ஜனங்களை போஷிக்கப்பட வேண்டும். அங்கே அவர்கள் மரித்து போவார்கள். அந்த ஒருவரை மட்டும் பவனி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவார்கள். அந்த சாவர்ண சாவரி அங்க மரித்து போவார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, அநேகருக்கு ஒரு மரிக்கிறது காரணம் கிட்னி ஃபெயிலியர், தண்ணி இல்லை. உங்களுக்கு தெரியும் இந்த கிட்னி இயங்குறதே தண்ணீர்னால். நன்றாக தான் சொல்வார்கள், நன்றாக தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் இல்லை அங்கே. இந்த புழுதி அங்கே உள்ளுக்கு போறவர்களை நிவாரணம் நாங்கள் அந்த மாஸ்கை போட்டு வந்து போறோம். ஆனால் அங்கே அவர்கள் அதுக்குள்ளேயே இருக்கிறார். அதனாலே அவர்களுடைய லங்ஸ்கள் எல்லாம் பழதாகிறது. கடைசி நேரம் தான் அவர்கள் வைத்தியசாலைக்கு வெளியிலே அனுப்புறார். அங்கே லேட் மறித்து போறார். மறித்த பின்பு அவருடைய உறவினர்கள் அந்த வந்து அந்த அடக்காரனை செய்ய முடியாது. இது பெரிய முயற்சி எடுத்து ராணுவத்தோட தொடர்பு கொண்டு வந்து அதுவும் கையெழுத்து வச்சு அப்படி எல்லாம் செய்து ஒரு நாள் மட்டும் கொடுப்பார்கள். அவர்கள் அதை விடுத்து வெளியில வர 10 மணி ஆயிரும். பின் 6 மணிக்கு திரும்ப கொண்டு உள்ளுக்கு விடவணும் என்று உத்தரவாதம் கேட்பார்கள். ஒரு மணித்தியால மாத்திரம், ஒரு சில மணித்தியால் மாத்திரம் வந்து பார்த்து தன்னுடைய உறவுகளை மண்ணுக்களை காட்டுவிட்டு அவர்கள் அழுது கொண்டு திரும்பி சென்று விடுவார். இப்படி ஏராளமான காரியங்கள் அருமையானவர்கள். இவைகள் மத்தியிலே கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆரம்பம் முதல் கொண்டு இந்த என்ஜிஓஸ்களை அங்கே உள்ளுக்கு நிவாரணம் செய்ய விடாமல் இருந்த அந்த நாள் முதல் கொண்டு முதலாவதாக திருச்சி பேச இந்த நாங்கள் அங்கே உள்ளுக்கு போனோம். அதன் வழியாக இன்று வரையிலும் அநேகமான பணிகளை செய்தது உலகமெங்கும் உள்ள தேவனுடைய திருச்சபைகள். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா! நினைக்கிறேன் உங்களுடைய பங்கும் அங்கே இருந்திருக்கிறது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நாங்கள் அதில் நானும் அதில் பங்கடைந்திருக்கிறேன். எனவே அருமையான தேவர்களே, இன்றைக்கும் திருச்சபையை சேர்ந்தவர்கள் தான் அந்த மக்களை பராமரிக்கிறதிலே அநேகமான பகுதிகளை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அன்பர் சொல்லுகிறார், நீ அழைத்து வந்த அந்த தேசத்தை நீ மறந்து போகாது. இந்த 6 உபாமத்தில் நீங்கள் வீடுகளில் சென்று வாசித்து பாருங்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். அடிமைத்தனமாகிய எய்த்து தேசத்தில் உங்களை அழைத்து வந்து இந்த தேசத்திலே பாலம் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தில் உங்களை நாட்டுகிறேன். எனவே நீங்கள் என்னை மறந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் படுக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் எந்த சமயத்திலும் உங்களுடைய பிள்ளைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள், விசுவாச வார்த்தையை பேசுங்கள். விடுதலை அடைந்த ஜனங்கள் விடுதலை அடையாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை உள்ள ஜனங்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்களை அழைத்தது அருமையானவர்களை உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக. அதிகாரம் வல்லமை துறைத்தனங்களை அடக்கி ஆளும்படி தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா! வாயினாலே விசுவாசமான வார்த்தைகளை பேச முதலாவது பழகுங்கள். அநேகருடைய வார்த்தையிலே விசுவாசம் இல்லை, வார்த்தையிலேயே இல்லை. எனவே விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேச பழகுங்கள். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளே வழி நடத்துவார். உங்களுடைய போதரோடு சேர்ந்து, உங்களுடைய ஊழியக்காரோடு சேர்ந்து, திருச்சபையாக அந்த இலங்கை தேசத்தினுடைய அந்த மக்களுக்காகவும் அந்த ரட்சிப்புக்காகவும் அந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிங்களம் தமிழன் எப்படியானாலும் இலங்கை மக்கள் ரட்சிக்கப்படாமல் அங்கு சமாதானம், நிரந்தரமான சமாதானம் வர முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவின் யுகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபையின் யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. கிருபையின் யுகம் இயேசு கிறிஸ்து வருவதோடு முடியும். அதன் பின்பு கிறிஸ்துவின் யுகம் ஆரம்பமாகும். அந்தி கிறிஸ்துவனுடைய காரியம் ஆயிர வருஷ அரசாட்சி, நியாய தீர்ப்பு, புதிய வானம் புதிய பூமி அந்த கிறிஸ்துவின் யுகத்திலே ஏற்பட போகிறது என்று நாங்கள் கண்டிருக்கிறோம். எனவே மேலே சொல்லப்பட்ட எல்லா யுகங்களும் முடிந்து விட்டது. எனவே அந்த கிறிஸ்துவ யுகத்துக்கு அடுத்ததாக காலங்களின் காலங்கள். ஆதியில தேவன் எப்படி இருந்தார் அப்படி நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் இந்த காரியம் நடக்க போகிறது. அதுக்கு முன்பதாக ஒவ்வொரு மக்களும் சுவிசேஷத்தை அந்த வசனத்துக்கு காரியம் நாங்கள் ஏதோ பாவம் செய்து தள்ளப்பட்டு விடுவோம் என்பதல்ல, தள்ளுவத்துக்கு போக மாட்டோம் என்பதல்ல, கிரீடத்தை பெற்றுக் கொள்ள மாட்டோம். நியாயம், அவருக்கு நியாயம் கேட்பார், நியாயம் கேட்பார். நீ வாழ்ந்த வாழ்வு நியாயமா? நீ வாழ்ந்த வாழ்வு நியாயமா? உங்களுக்கு தெரியுமா, பாவம் இதெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது பாவம், இது பாவம், இது பாவம். ஆனால் சரியான முறையில் சொல்ல போனால் பாருங்கள், எங்களுக்காக நாங்கள் வாழ்கிறதே தேவனுடைய காரியங்களில் பாவம். ஒரு கிறிஸ்துவேல், ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ரட்சிக்கப்பட்டவன், அவன் தனக்காக வாழ்வானா இருந்தால் அது பாவம். அப்படியாக சில வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அருமையான தேவ ஜனங்களை, இதை குறித்து நாங்கள் சொல்வதற்கு மேலாக நீங்கள் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீர்கள். எனவே இதை குறித்து அதிகமாக பேசுவதற்கு முன்பதாக உங்களுடைய ஊழியக்காரோடு சேர்ந்து நீங்கள் தீர்மானியுங்கள், உதவி செய்கிறதற்கு ஓடு சேர்ந்து, அதோடு சேர்ந்து நீங்கள் இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காகவும் நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லி ஆவியானத்தில் கேளுங்கள். ஆவியான சொல்ற காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்பொழுது வந்தது கூட அருமையானவர்களே, எங்களுடைய சபையை போஷிப்பதற்காக. என்று சொன்னால் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே வேதனையோடு இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், அவ்வளவு ஊழியக்காரர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இவ்வளவு காலம் வந்த வன்னியிலே அவர்கள் அங்கே காணிக்கையிலையும் அவைகளையும் எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது எதுவுமே அவர்களிடத்தில் இல்லை. எனவே அவர்களை நாங்கள் போஷிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. 10 மாசமாக நாங்கள் நின்று கொண்டிருந்தேன். ஒரு சில மாசம் தேவனுடைய அழைப்போடு கூட, என்னுடைய ஊழியக்காருடைய அனுமதியோடு கூட, சில உலகார ஆலோசனை கூட நான் கடந்து வந்து தேவனுடைய சபையினுடைய நன்மைக்காக வந்தேன். அடுத்தது சில உணர்வுகளை விசுவாசிகள் மத்தியிலே சரியான காரியங்களை என்றால் நேரிலே கண்டவர்கள் பேசும் பொழுது அது சரியாக இருக்கும். எனவே அதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு சிலை கவர்ந்து போவோம். அப்போஸ்தலர் 2:41-42 தேவனுடைய வார்த்தையும் நாங்கள் பார்த்து
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிசுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும்
போதும். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் அப்போஸ்தலருடைய அவர்களுடைய உபதேசத்திலும் அப்பம் பெற்றுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த காரியங்களை அவர்கள் உறுதியாய் தரித்திருந்த பொழுது எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏன், இவருடைய ஒருமனம், இவருடைய ஐக்கியம், இவர்களுடைய ஜெபம், இவருடைய அந்த அப்பம் பிற்குதல் முதலான இந்த வாழ்வின் நிச்சயத்தை அறிக்கையிடுற காரியங்களினாலே அந்த ஜனங்கள் பயந்தார்கள், புரஜாதி மக்கள் பயந்தார்கள். ஏனென்று சொன்னால் அற்புதமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தார், பெரிய அநியாயக்காரன்லாம் விடுதலை அடைந்திருந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தின் காரியங்களிலே நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் சொல்லுங்கள், அவர்கள் மட்டும் அவர் கூட ரட்சிக்கப்படுறது அரிதாயிருந்தது. என்றால் பத்து கற்பனைகள் முதல் கொண்டு அந்த கட்டளைகளை ஒன்றே ஆகலும் கடைபிடிக்காமல் விட்டால் அதிலே அவன் நீதிமான் என்று சொல்லப்பட மாட்டான். என்றால் அது பத்து வளையம் உள்ள ஒரு சங்கிலியை போல, எங்கே அறந்தாலும் அந்த சங்கிலி, அங்கே ஒன்று அறந்தாலும் அந்த சங்கிலியோட கோர்வை அலைந்து. இதுதான் நியாயப்பிரமாணம். சாபத்துக்கு உட்பட்ட நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்துவின் கிருபை பிரமாணத்துக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன இந்த பெரிய சத்தியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பென்றால் என்னென்று பெருசாக புரிந்து கொள்ள முடியவில்லை. கூப்பிட்டாங்க, ஞானசாந்த கொடுத்தாங்க, ஏதோ பரவாயில்லை இதுல போவோம்னு சொல்றாங்க. ஐயோ இதுல போனாலாவது எங்க பிள்ளைகள் ஏதாவது ஒழுங்கா வளரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் எல்லாம் அல்ல அருமையானவர்களே, ரட்சிப்பு மேன்மையான ஒரு விடுதலை, மேன்மையான ஒரு சுதந்திரம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை மீட்டுக் கொள்ளுகிற காரியம். ஆதி அப்போஸ்தலர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் அந்த ரட்சிப்பை, விடுதலையை, அந்த சுதந்திரத்தை முழுமையாக அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு காரணமாக அவர்களை உந்தியது என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசம், தேவனுடைய வார்த்தை. 3.5 வருடங்கள் இயேசு சுவாமி வாழ்ந்து அவர் ஒரு சில காரியங்களை மட்டும் போதித்து விட்டு சென்றார். முழுமையான காரியங்கள், திருச்சபையின் காரியங்கள், விடுதலையின் காரியங்கள் அங்கே பின்பு வருகிற பரிசுத்த ஆவியானுடைய கையிலே பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர் வந்து சகல சத்தியங்களுக்கும் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டது. 12 சீஷருடைய வாழ்க்கையிலே ஒருவன் தவிர மற்றவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் வாழ்வு அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தது. ஞானம் இல்லாமல் இருந்தது, அறிவு இல்லாமல் இருந்தது. அவர்களும் சிலவேளை அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களுக்கு ஒத்து போகிறவர்களாக, அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு விலக முடியாதவர்களாக அந்த கலாச்சாரங்களுக்குள்ளே சிக்கிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே சவுல் என்று ஒருவனை தேவன் எழுப்பி பவுலாக மாற்றி பருமாவரும் ரகசியங்களை அவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிருபங்களை ஆழமாக அமைதியாக தொடர்ந்து நீங்கள் வாசிப்பிலாயிருந்தால் தேவனுடைய திட்டங்கள், சித்தங்கள், விசுவாசியுடைய வாழ்க்கைகள் அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அங்க இவ்வளவோ காரியங்களை நாங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், என்ன செய்யறது? ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காது செய்து கொண்டே இருக்கிறீங்க, இனி என்ன செய்யறது? இதையும் விட்டால் வேற வேலை சொல்லுங்க. ஒருவேளை கிடைக்காது செய்து கொண்டு போ. ஏற்றுக்கொள்ளுறது பெரிதல்ல, சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷமாய். உங்களுக்கு தெரியுமா, தொம்மை என்ற ஒரு ஊழியக்கார இருந்தான். நினைக்கிறேன் கிராஞ்சி பக்கம்ல ஊழியம் செய்தான். அந்த கடைசி யுத்த நேரங்களில் எங்களுடைய அந்த பாச அன்று உள்ள அந்த பிள்ளைகள், 10 பிள்ளைகளுக்கான அவங்க சபையில வந்து அவரோடு இருந்து கொண்டான். திருமணம் செய்யவில்லை, இப்பொழுது அவனை ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய அந்த 10 பிள்ளைகளையும் அந்த ஊழியக்காரனையும் அழைத்து வர்றதுக்கு இவன் ரொம்ப முயற்சி எடுத்து வரும்பொழுது அந்த விழுந்த செல் அவர்கள் சிதறி போன வேளையிலும் இவனுடைய காலிலே ஒரு கால் இல்லாமல் போய்விட்டான். எனவே நான் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து, நாங்கள் ஆஸ்பத்திரியில் பவனி ஆஸ்பத்திரியில் ஆரம்பத்தில் நின்று கொண்டிருந்தோம். ஒரு ரோடி வந்து சொன்னார், உங்களோட பாஸ்டர் அன்று கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிறார், போங்கள் பாருங்கள். ஓடி போய் பார்த்து அதன் பின்பதாக அவர் சொன்னார், அந்த தொம்மை எங்க பின்னுக்கு போடப்பட்டிருக்கு, அங்க போனால் கால். நாங்கள் கேட்டோம், இடத்துல என்னப்பா? ரொம்ப அமைதியாக இருந்தான், கால் இல்லை, ரொம்ப அமைதியாக. ஒரு வார்த்தை சொன்னார் அந்த ஊழியக்கார், ஏறக்குறைய ஒரு 40-45 வயசுக்குள்ள இருக்கலாம். ரொம்ப ஒரு காரியத்தை சொன்னார், இந்த கால் இதில் இருக்கக்கூடாதுன்னு கெட்ட நினைச்சா எடுத்துக்கணும், அவ்வளவு, எதுவுமே இல்லை. அதான் இவ்வளவு காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். இவ்வளவு ஒரு தெளிவான பதில், இவ்வளவு தெளிவான பதில். தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்காது. ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நான் வந்தவுடனே பார்த்தேன், அவர் எங்களுக்கு முன்பாய் சென்று கோணலானவைகள் எல்லாம் சொல்லுங்க, கோணலானவைகள் எல்லாம் எங்களுக்கு முன்னா உள்ள கோணலை தான் செவ்வையாக்குவத நாங்க கோணலா போக கூடாது. சரியா பிள்ளையா சொல்லுங்க. எங்களுக்கு முன்னாய் உள்ள கோணலை தான் அவர் என்ன செய்வார், நாங்களே கோணலானா பென் நிமித்த வேண்டி இருக்கு. நம்புறீங்களா சொல்லுங்க. பென் நிமித்தினாரண்டா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னதமான நோக்கத்திற்காக தேவனங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். உங்களுக்கு தெரியும் வேதத்திலே புதிய ஏற்பாடு காரியங்களே நாங்கள் தேவனுடைய விசுவாசிகள் ஏழு பிரதான காரியங்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஏழு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஜோபு 19:25 சீக்கிரமாய் வாசிக்க முடியுமா? சீக்கிரமாய் வாசிக்கலாம். நாங்கள் சீக்கிரமாக கடந்து சென்று சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
என் மீட்பர்
உயிரோடு இருக்கிறார் என்றும்
அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார்
என்றும்
நான் அறிந்திருக்கிறேன்.
அறிந்து கொள்ள வேண்டிய விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான ஏழு காரியங்களில் ஒன்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்க நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்க காரியங்கள். என் மீட்பர் உயிரோடு இருப்பார், கடைசி நாளில் பூமியின் மத்தியில் நிற்பார். மறந்துவிடக் கூடாது இந்த காரியத்தை. நீங்கள் அறிந்து சரியாக அறிந்து தெரிந்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கை அதற்குள்ளாக கட்டப்பட அநேக விளக்கங்களும் வெளிப்பாடுகளும் எங்களுக்கு இருக்கிறது அருமையானவர்களே. இரண்டாவதாக யோவான் 4:40 வாசிங்க.
சமாரியா அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 அங்கே தாங்கினார்.
41
அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள்.
அவர் மெய்யாகவே உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அறிந்திருக்க வேண்டிய இரண்டாவது பெரிய சத்தியம், அவர் மெய்யாகவே உலகத்தின் இரட்சகர். எங்களுக்கும் உங்களுக்கும் மாத்திரமல்ல, முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் பாரமுள்ளவராயிருக்கிறார். மிகவும் சொற்ப ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முகாமிலே பார்ப்பீங்களா இருந்தால் பாருங்கள், 3.5 லட்சம் மக்களுக்குள்ளே மிகவும் ஒரு 10,000 மக்கள் கூட விசுவாசிகள் இல்லை. ஒரு இவ்வளவு என்ன வீதம் தசமபாகம் கூட இல்லை. எனவே தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற மக்கள் இரண்டாவதாக இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ரோமர் 8:28 தயவுசெய்துடைய வாசியுங்கள். இது நான் மேலோட்டமாக நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். இதை குறித்து வைத்து நீங்கள் வீடுகளில் சென்று அதை ஆராய்ந்து அதனுள்ள வல்லமையை, வார்த்தையின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
தேவன் உலகத்திலே அல்ல, உலகத்திலும் தேவனிலும் அல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும்
வடிவாய் கவனிக்க வேண்டும். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு மாத்திரம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்து இருக்கிற அறிவு. மூன்றாவதாக நல்ல தண்ணி போட்டு ஒரு வந்தாரம் பஸ்ல ஏறுறதுக்கு பார்த்தார், அவருக்கு 4 படி இருந்தது, இவருக்கு 6 படி மாதிரி தெரிஞ்சு. எனவே அந்த மாயான படியில எடுத்து காலை வச்சு அவர் விழுந்து பல்லெல்லாம் உடைஞ்சது, எல்லா ஜனங்களும் சிரித்தாரலாம். அவர் எழும்பி சொன்னாராம், நினைக்கிறேன் இங்க சத்தியத்தை கேட்டிருக்காரு, எழும்பி சொன்னாராம், எல்லாம் நன்மைக்கே பிரதர் என்றார். பிரதர், எல்லாம் நன்மைக்கா உண்டு வாழ்க்கையில நடக்கிறது. சிஸ்டர், எல்லாம் நன்மைக்கா உண்டு வாழ்க்கையில நடக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி நடந்தால் அதற்கு மேம்பதாக வருகிறது, எல்லாம் நன்மைக்காயிருக்கும். அவ்விதம் தீமையாக இருந்தாலும் தேவன் அதை நன்மையாய் மாற்றி போடுவார். ஹலெலூயா ஹலெலூயா. இந்த இடத்துல வருவதற்கு ரொம்ப பிசாசு எனக்கு ரொம்ப தடைகளை போட்டுக் கொண்டேன். ஏனும் எனக்கு தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் உங்களிடத்துல கணக்க நன்மை காரியங்கள் இருக்கிறது. என்னமோ தேவன் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். அநேக தடைகளை போட்டான். யோசித்து பாருங்கள், நேற்றைய நாளிலே பிரான்ஸ்ல நிக்கிறேன், இரவு அங்கே ஒரு ஒரு கிராமங்களுக்குள்ளே சென்று அமெரிக்காவில் வந்திருக்கிற ஒரு சகோதரியை சந்திக்க வேண்டும் என்று ரொம்ப என்னை வற்புறுத்தபடியால் நான் அதை சந்திப்பதற்காக போய் ரொம்ப அலைந்து அந்த குளிருக்குள்ள எனக்கு பெருசாக தெரியவில்லை என்னென்ன உடுப்புகளை போட வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அங்கே தெரிந்து ரெயினில் வந்து அதன் பின்பதாக ஒரு விசிட்டிங் ஒன்று நான் ஒரு கிழமை பிரான்ஸ்ல இருந்து நான் அவ்வளவும் பேசாம இருந்துட்டு ஒரு விசுவாசி சொல்லுது இல்லை பாஸ்டர் இன்றைக்கு எங்க வீட்டை கூட்டத்துக்கு வந்தா தான் சரி இல்லாட்டி நான் பள்ளவும் போவோம் மாறி நிற்கலாம். என்ன செய்யறது எந்த வரைக்கும் தேவனுடைய பணியை செய்வோம். அங்கே ட்ரெயின்ல வந்து கொண்டிருக்கும் பொழுது தலைகளை சுத்தி அங்கே சத்தியாக நான் ட்ரெயின் விட்டு இறங்கி ஒரு ஸ்டேஷன்ல நான் கொஞ்சம் மாறிவிட்டேன். இப்படியா ஒரு சவரி விட்டு போனா அடுத்த நாள் காலையில எனக்கு 6 மணிக்கு ட்ரெயின், 1 மணிக்கு நேற்று இங்கே வரணும். பாச 4-5 மணிக்கு என்னை அழைத்து வருகிறதா இருந்தார். அப்படி அதிகாலை 4 மணிக்கு நான் எல்லாமே எழும்பினால் முடியவில்லை. இது ஒரு தலை சுத்தும் பயமாக இருக்கு. 500 மைல் வர வேண்டும் ட்ரெயின்ல தனியாக. பாசை வடிவாக சொல்லுங்க, வடிவா என்ன தெரியாது, பாசி என்று விளங்கும் ஆனால் தெரியாது இல்லையோ. இப்படி சூழ்நிலையில ரொம்ப பதட்டமாக இருந்தது. சரி கேன்சல் பண்ணி விட்டாச்சு. அதன் பின்பு நான் இருந்து யோசித்தேன், ஒரு சிறிய காரியம் தான் அருமையானவளை, என்ன சொல்லுங்க, ஒரு போன் அடிச்சு பாசுக்கு சோரே பாச இப்படி ஒரு சூழ்நிலை வர முடியலன்னு சொல்றது சரியா இருக்கும். ஆனால் அது தடையா அல்லது தேவனுடைய சித்தமா? இந்த இடத்துல நான் வருகிறது உண்மையாக வர தடையானது அது உண்மையாக தடையா அல்லது தேவனுடைய சித்தமா, இதை குறித்து ரொம்ப நான் போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அருமையான உதவிகளே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் வல்லமையானவை. வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் வல்லையான. ஒரு மனுஷன் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் தன்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள அவன் முயற்சிப்பானா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் சொன்னால் அநேகர் இந்த வாயை குறித்து கவனிக்கிறதில்லை. வாயை குறித்து அநேகர் என்ன செய்யறதில்லை, கவனிக்கிறதில்லை. ஒருமுறை ஒரு டாக்டர் இடத்துல ஒரு பாஸ்டர் போய் சொன்னாராம், பிரயாணமாய் வந்தேன் நாரி பிடிக்குது டாக்டர், ஏதாவது தாங்க நாளைக்கு நான் போகணும் ரொம்ப பிடிக்குது. அவர் சொன்னாராம், வாயை ஆவண்டு பாப்போம். இதற்கு குழப்பமா போகுது எங்கடையில இங்க என்ன செய்ய சொல்லுவாங்க, வாயை ஆவண்டு பாப்போம். இவர் சொன்னார், டாக்டர் மன்னிச்சு கொள்ளுங்க எனக்கு பிரச்சனை இஞ்சி. டாக்டர் சொன்னார், அது எனக்கு தெரியும் பிரதர், நீங்க வாயை ஆவண்டு. இதற்கு மிகுந்த குழப்பம். பிறகு திருப்பி சொன்னார், ஐயா தயவு செய்து மன்னிங்க, நான் ஒரு கணவான், ஒரு ஜென்டில்மேன், ஒரு பாஸ்டர், நான் ஒரு ஒரு குற்றமாக கேட்கவில்லை, எனக்கு பிரச்சனை இஞ்ச. அவர் சொன்னார், உன்னுடைய வாயை பார்த்தா தெரியும் உண்டு வாழ்க்கை, உன்னுடைய வாயை பார்த்தா தெரியும் இந்த சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்கு. பெரிதான ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். பெரிதான சத்தியத்தை கற்றுக்கொண்டு வேதத்தில் சொல்லப்படுது பாருங்கள், எபேசியர் 3:3. எபேசியர் 3:3.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
சரியா பிள்ளையா, இந்த வசனம் சரியா தவறுதலாக எழுதப்பட்டதா அல்லது சரியாக எழுதப்படவில்லையா அல்லது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லையா, எவ்விதம் இந்த வசனத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள், எவ்விதம் இந்த வசனத்தை கருதுகிறீர்கள்? மறைக்கப்பட்ட காரியங்கள் வெளியாக வேண்டும். அநேக விசுவாசிகள் விடுதலையாக்கப்பட்டோம் என்ற பெயரோடு அடிமை கட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, தங்களை தாங்களே கட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விளங்குதில்லை. அதுதான் அந்த காரியம், அறிகிற அறிவு. பவுல் சொல்லுகிறார், இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய மனக்கண்களை, தேவன் பிரகாசம் உள்ள மனக்கண்களை, இந்த சத்தியங்களை அறியக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று ஜெபித்து விட்டு எழுதிவிட்டு தான் அவர் அங்கே அதுக்கு பின்பதாக எபேசியர்களை ஆழமான பயங்கரமான சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டு போகிறார். உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய திட்டத்திலே நியாய பிரமாணத்தை கடைபிடிக்காதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் ஜூத ஜனம் மாத்திரம். அந்த ஜனத்திலே ஜூத மார்க்கத்திலே அமைந்தவர்களும் அந்த கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் நீதிமான்களாய் இருக்க முடியாது. ஒரு கற்பனையை தவறவிட்டால் கூட நீதிமானாய் இருக்க முடியாது. அதனுடைய தாக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால், களவு களவு எடுக்காதே, களவு செய்யாதே என்றால் அங்கே செய்யலாம், பிடிபடக்கூடாது. நியாயப்பிரமாணம் பிடிபட்டாலும் 2 சாட்சி இல்லாட்டால் நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். பிறகு நீங்க வருஷத்தில் ஒரு முறை செய்யற மாதிரி ஆடியோ மாடியோ கோழியை கொண்டு பழிய கொடுத்து நீங்க சொல்லுங்க, தேவனோட செட்டில் ஆயிடலாம். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டால், சாட்சி இருந்தால் உங்களுக்கு என்ன, மரண தண்டனை. தேவன் அவிதமாய் சொல்லவில்லை, அவர்கள் அவிதமாய் வைத்துக் கொண்டார். கற்பனை கற்பனை பத்து கற்பனை யாத்திராம் இருபதுல இருபத்தி ஒன்றுல இருக்கிறது, இருபது இருபத்தி ஒன்றுல அதன் பின்பதாய் வர்ற உபகாரம் உள்ளதெல்லாம் கட்டளைகள். அதான் ஆண்டவர் அநேக இடங்களில் சொல்வார், கற்பனைகளையும் என் கட்டளைகளையும். அந்த கற்பனைகளுக்குரிய விளக்கம் தான் அங்கே கட்டளைகளாக பின்னு கழுதப்பட்டவர். அவ்வளவுத்தையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டி இருந்தது. அதனுடைய பார சுமை, அந்த நியாய பிரமாணத்தின் பாரத்தை தாங்காமல் அந்த பரிசேயர் சதுசேயர் தங்களுக்கென்று சில காரியங்களை செய்து அந்த சுமைகளை குறைத்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த மக்கள் மீதோ அவைகளை சுமத்தினார்கள். உதாரணமாக ஓய்வு நாளிலே விலகு பொறுக்கினவன் கொலை செய்யப்பட்டதை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். ஓய்வு நாளிலே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலாக என்ன செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் இந்த சிலர்கள் ஒரு வாட்டர் பேக் கொண்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி இருந்தால் அங்கே அது பிரச்சனை இல்லை என்று சொல்வார். உன் தகப்பனை உன் தாயை கணம் பண்ணுவாயின்னு சொன்னால் இவள் ஒரு குர்பான் ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு அது பிரச்சனை இல்லைன்னு சொல்வார். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். ஆனால் ஜனங்கள் மீறினால் தண்டனை கொடுத்தார். மிகவும் சுமையாயிருந்தது. களவெடுக்காது என்று சொன்னால் அங்கே களவெடுத்தால் தான் பாவம், நான் சொன்னபடி கண்டுபிடிக்கப்பட்டால் பாவம், இல்லாவிட்டால் நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் புதிய ஏற்பாடு கிருமை பிரமாணமோ களவெடுக்க சொல்லுங்க, நினைத்தாலே எது நல்லது, எதுல இருக்கிறது நல்லது, எந்த பிரமாணம் நல்லதுன்னு சொல்லுங்க, சொல்லுங்க எந்த பிரமாணம் நல்லது, சும்மா சொல்லுங்க. இது என்ன இப்ப நாம என்ன கோட்ஸ்ல கொண்டே சீலா குத்த போறோம், நீங்க சொன்னது எல்லாத்தையும். எது பிரமாணம் நல்லது சொல்லுங்க, நல்லது எது நல்லது போல தெரியுது, அந்த பிரமாணம் நல்லது போல தெரியுது இல்லையா? ஓ அது மோசையால வந்தது. ஆனா கிருபையின் சத்தியமோ ஏசுக்கு இது பார்த்த கஷ்டம் போலதான் இருக்குதுங்க. என்ன அநியாயமா இருக்கு, களவெடுத்த நான் பார்த்தாலே, களவெடுக்க பார்த்தாலே பாவம்டா, யார் நிலை நிக்க கூடும்? ஆனால் அருமையான தேவன் பிள்ளைகளே, கிருபையின் பிரமாணத்தை எங்களுக்கு கடைபிடிக்கிறது மிகவும் கஷ்டம் போலதான் தெரியும். ஆனால் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நடத்துகிற, எங்களை ஆளுகிற, எங்களை வழிகாட்டுற, எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரால் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை அவர்கள் தங்கட பலத்தினால தான் கடைபிடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த கிருபை பிரமாணத்தையோ இன்றைக்கு சொல்லுங்க, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே பலம் தந்து அவைகளை நடக்க எங்களுக்கு தைரியத்தையும் சக்தியையும் பலத்தையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே இந்த கிருபை பிரமாணத்தில் அருமையானவர்களே அநேக விடுதலை உண்டு. ஒரு விடுதலை போனேன், தயவு செய்து யாரும் என்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பாஸ்டர் முடிவுமா இருந்தால் பிறகு சொல்லிருங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தால் நானும் தெரிந்து கொள்ள, நானும் இந்த சில காரியங்களுக்கு கற்றுக்கொள்ள நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். அனைவர் இன்றைக்கும் வெள்ளிக்கிழமையில மரக்கறி சமைக்கிறார்கள். ஏனென்று எனக்கு கண்டா விளங்குது. ஒரு வீட்டுல போனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தம்பி மரக்கறி கொண்டு வான்னு சொன்னாங்க. அம்மா ஏன் வெள்ளிக்கிழமை சொல்லுங்க, நாங்க ஏனம்மா புதன்கிழமை சமையுங்களேன். அதே வெள்ளிக்கிழமையில மாத்திரம் மரக்கறி, வெள்ளிக்கிழமையில மச்சம் சாப்பிட மாட்டோம். சில நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு தேவன் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டு வந்து கிருபை பிரமாணத்திலே சுதந்திரமாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த கிருபை பிரமாணத்தில் உள்ள சுதந்திரங்களை தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்க நாங்கள் வேதத்தினூடாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள் அந்த வசனத்தை, ஒன்று பிலிப்பியர் ஒன்று மூன்று பிற்பகுதிய வாசியுங்கள். நம்முடைய பிதாவைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், சொல்லுங்க நம்மை ஆசீர்வதிப்பார். பிள்ளை வசனம் என்ன சொல்லுது,
ஆசீர்வதித்திருக்கிறார்,
ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பாடா இல்ல என்னங்க சொல்லுங்க. வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவுடன் அவர் பாவ சாபம் எல்லாம் நீக்கி உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்கள்னாலும் எங்களை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நாங்கள் கிளைம் பண்ண வேணும், அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அதுதான் உள்ள காரியம். அதாவது வாதையும் கூடாரத்தை அணுகாது, கூடாரத்தை அணுகாந்து ஒளியொட்டுறதை விட சொல்லிக் கொண்டிருக்கிறதை விட வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று நாங்கள் சொல்ல பழக வேண்டும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி இருக்கிறார் என்றால் நாங்கள் குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவாக இருக்கிறது என்று சொல்ல பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை எனப்பட்டாலும் நாங்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசித்தே ஆக வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு டீ போட்டுக்கொண்டு வாங்கன்னு சொன்னா என்னோட மனைவி சில வேளையில சீனி இல்லை அப்படின்னு வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்காத வார்த்தை இல்லை. இல்லை என்றால் இல்லை என்று தானே சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், ஏன் வாங்க வேணும் என்று சொல்ல முடியாத, ஏன் இந்த பெருமையான வார்த்தையை வாயினால பேசுகிறாய்? எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு துன்பம், உண்மைதான் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? நீ சகலவற்றுக்கும் விசுவாசி, சுதந்திரம் உள்ளவன், அதிகாரம், வல்லமை, துறைத்தனங்கள், கர்த்தத்துவங்கள் எல்லாம் இயேசுவினுடைய பாதத்துக்கு கீழாக்கி, எபேசியர்ல என்ன சொல்லப்படுது, அந்த இயேசுவை மரித்தோலிருந்து தேவன் எழுப்பி, அந்த எழுப்பின இயேசுவை தன்னுடைய வலது பார்சத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஏற்றுக்கொள்றீங்க, ஏற்றுக்கொள்றீங்க. எபேசியர் 2:1 வாசிப்பார்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த,
இப்ப எங்கட பகுத்து வாரோம் வர்ற, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த
உங்களை உயிர்ப்பித்தார்,
எங்களை உயிர்ப்பித்தார். ஒன்று, அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து அவர் என்ன செய்தார் தெரியுமா உங்களுக்கு? ரோட்ல போட்டு விட்டு போயிட்டார். அப்படியா? உலகத்துல கைவிட்டு போயிட்டார். அப்படியா? சொல்லுங்க, எங்களை காப்பாற்றிட்டு உயிர்ப்பித்துட்டு என்ன செய்தார்? ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஒரு பைத்தியம் கிணத்துல விழுந்துட்டான். அப்ப எல்லா பைத்தியங்களும் சுத்தவர நின்று பார்த்துட்டு இருந்து, ஆனா எந்த பைத்தியத்துக்கும் அதை குதிச்சு அந்த அந்த பைத்தியத்தை காப்பாற்றணும்னு யாருக்கும் வரையில, ஆனா ஒரு பைத்தியத்துக்கு மட்டும் அந்த உணர்வு வந்து அது கிணத்துக்கு குதிச்சு காப்பாற்றி தூக்கி வெளியில சொல்லுங்க கொண்டு. அப்ப கூட்டம் சந்தடியை கேட்டு டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்தான். ஓடி வந்து பார்த்தால் பைத்தியம் தூக்கிட்டு அந்த படியால மேலே ஏறி கொண்டு வருது தோல்ல போட்டபடி. அப்ப இந்த டாக்டர்ஸ் மாதிரி யோசிச்சாங்க, இவ்வளவு பைத்தியத்துக்குள்ள இந்த ஒரு பைத்தியத்துக்கு மட்டும் இந்த காப்பாற்றோணுன்ற உணர்வு வந்தபடியால் இந்த பைத்தியம் என்னவாயிட்டது சொல்லுங்க? தெளிந்து விட்டது. எனவே இவரை இனி நாங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் செய்து வேற பகுதியை கொண்டு போய் இவரை நாங்கள் என்ன செய்யலாம், விடுதலை ஆக்கலாம் என்று சொல்லி இவர்கள் கிணத்தடியில் இருந்து ரெண்டு பேரும் பேசிக் கொண்டு விட்டு திரும்பி பார்த்தார்கள். அந்த பைத்தியத்தை வந்த காப்பாற்ற மனிதனையும் காணவில்லை. பின்ன இவர்கள் அங்கே அது ஹோலுக்குள்ள போண்டு போயிட்டு, அப்ப இவர்கள் பின்னாலே அங்கே போன இந்த தீர்மானத்தோடு இவர்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு அந்த மண்டபத்துக்குள்ளே போறார்கள். போய் பார்த்தால் இந்த காப்பாடின பைத்தியம் இப்படி யோசித்துக் கொண்டு இருக்கிறது. அப்ப இவர்கள் இன்னும் ஆலையால் பார்த்து தலையாடினார்கள். ஓஹோ, யோசிக்கவும் துவங்கிவிட்டது, அதனால பைத்தியம் தீர்ந்து விட்டதாக்கும் என்று சொல்லிட்டு இவர்கள் போய் கேட்டார்கள், நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? சொன்ன, இல்லை, கிணத்துக்குள்ளே விழுந்தவன் நனைந்து விட்டான், காய்வதற்காக நான் களத்தில் கட்டி தூங்கி வச்சிருக்கிறேன். காஞ்ச பாவி நனைஞ்ச பாவியா? இந்த வல்லமை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அதனுடைய ரகசியங்கள், விடுதலை, விடுதலை. இந்த நேரம் நாங்கள் குறைவுகள், எங்களுக்கு குறைவு, குறைவு, குறைவு. ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசாவிடத்தில் வந்தாள். அவள் சொன்னா, புருஷன் மரித்துட்டான், அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு உதவி செய், எனக்கு ஜெபம் பண்ணு. அவன் கேட்டா, உங்களிடத்துல என்ன இருக்கிறது? ஐயா, ஒரு கலசம் எண்ணெயை தவிர வேற எதுவும் இல்லை. சரி, நீ போய் ஊர்ல எல்லாம் போய் உனக்கு என்ற அளவு பாத்திரங்களை வாங்கி அரை வீட்டை கூட்டிக் கொண்டு நீ என்னிடத்துல இருக்கிற எண்ணெயை அந்த பாத்திரங்களை வார்த்துக்கொள்ளு சொன்ன. வார்த்தா ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நிறைத்து நிறைத்து ஒரு பக்கத்துல வைத்தா. ஒரு வார்த்தை அவள் கடைசியாக கேட்கிறாள், என்னொரு பாத்திரம் தான். அவருடைய மகள் என்ன சொல்றாள் தெரியுமா? அவருடைய மகள் என்ன சொல்றாள் தெரியுமா? இல்லை, வேலை வாசிக்கும் இதுலக்கதான் அவங்களுக்கு சத்தியமே இருக்கு. இல்லை, அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இல்லை என்று சொன்ன உடனே என்னை ஊறுவது நின்று விட்டது. இல்லை என்று சொன்ன உடனே அந்த ஆசீர்வாதம் நின்று விட்டது. இவ்வளவு பெருமையான வார்த்தைகள். தேவன் எங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்? எபேசியர் 2:1, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவராயிருந்த எங்களை அவர் என்ன செய்தாராம்?
உயிர்ப்பித்தார்.
உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து எங்களை என்ன செய்தார், என்ன செய்தார் சொல்லுங்க? எங்களை உயிர்ப்பித்து என்ன செய்தார்? 20 வாசிங்க.
அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின்
2:20 அப்போ
சிலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா
இருக்கிறார்.
அக்கிரமங்களால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்.
இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை உயிர்ப்பித்தார் என்று. ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்படுது, நாலாம் வசனத்திலே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களாய் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏழாம் வசனத்தை வாசியுங்கள்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஜனமே, எங்களை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன? உங்களை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன? ஸ்தானம் என்ன? ஏதோ ரட்சித்து விட்டு அந்த பைத்தியக்காரன் செய்த மாதிரி கட்டி தூக்கி காயவிடவில்லை. ஐஸ்வர்யங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். உன்னதத்தின் சகல ஆசீர்வாதம், வார்த்தை வல்லமை. அவர் வேதத்தில் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாம் அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
எல்லா துறைத்தனத்துக்கும்
அதிகாரத்துக்கும்
வல்லமைக்கும்
கர்த்தத்துவத்துக்கும்
இம்மையிலே மாத்திரமல்ல
மறுமையிலே பேர் பெற்றிருக்கிற
எல்லா நாமத்துக்கும் மேலாக
அவர் உயர்ந்திருக்க தக்கதாக
அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது பார்த்தத்தில்
உட்காரும்படி செய்து
எல்லாவற்றையும்
அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படுத்தாத மாதிரி தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு மாயை தோற்றம் தெரியும். ஆனால் அதுதான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே வல்லமை நடக்கிறது, இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடக்கிறது, இயேசுவின் நாமத்திலே காரியங்கள் நடக்கிறது. வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது பதிலாக, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுங்கள். தேவன் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை மாத்திரமல்ல, பாவத்தின் சாபங்களும் எங்களுக்கு பின்தொடராதபடிக்கு இயேசுவின் நாமத்திலே அவர் முறித்திருக்கிறார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே சாபம், ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே சாபம். சில காரியங்கள் நான் நினைக்கிறேன், எல்லாரும் வளர்ந்தவளா இருக்க கண்டு கொஞ்சம் ஆழமாக பேச விரும்புகிறேன். இல்லாவிட்டால் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு சொல்லுங்க சிக்ஷிக்கிறார் என்று கொண்டு போகலாம். அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறோம். ஆனபடியா நீங்கள் நல்ல வளர்ந்த விசுவாசி, சரியா? இந்த சபையில வளர்ந்த விசுவாசி இருப்பார்கள், கட்ட விசுவாசி இருப்பார்கள், அப்படி எல்லாம் இருக்கிறார்கள். அங்க சில பேர் வந்து யாராவது குறிச்சது கேட்டாங்க, பாஸ்டர்மார் வந்து சொல்லுவாங்க, அவர் பழைய விசுவாசி, நாங்க பழசா போயிட்டாரா? எங்கிட்ட சொல் பிரயோகம் உங்களுக்கு விசுவாசி அவ்வளவுதான், பழைய விசுவாசி, புது விசுவாசி, வளர்ந்த விசுவாசி, கட்ட விசுவாசி இல்லை. இங்க நாங்கள் பார்க்கிறோம் அந்த சத்தியத்தை பாருங்கள். எல்லா துரத்தனங்களுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்திலே உட்கார செய்து எல்லாவற்றையும் அந்த இயேசுவுடைய பாதத்துக்கு தேவன் கீழ்ப்படுத்தி விட்டு எங்களையும் உயிர்ப்பித்து எங்களையும் வலது பார்சத்திலே உட்கார செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய ஸ்தானம் என்ன? எங்களுடைய பாதங்களின் கீழாகவும் இந்த வல்லமைகள் துறைத்தனங்கள் இருக்கிறது. அதை அநேகர் கிளைம் பண்ணித்தான் இந்த அற்புதங்களை செய்கிறார். அதை சரியாக விசுவாசித்து அதை சரியாக பரீட்சை பண்ணுறவர்கள் தான் இந்த வல்லமைகளை நடத்தி கொண்டு போகிறார். இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது ஆழமான தேவனுடைய ரகசியம். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய ஸ்தானம் என்ன? உலகத்தில் நாங்கள் இருக்கலாம், எங்களுடைய ஆவி ஆசீர்வதிக்க, உன்னதங்களின் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது பொய்யா? இல்லை. துறைத்தனங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழாக்கி அவரை தன்னுடைய வலது பார்சத்திலே உட்கார செய்து இன்றைக்கு எங்களையும் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட உட்கார்ந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கூட உன்னதத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் மறுபடியும் வருகிறது ஏதோ புதுசா எங்களை இணைக்கிறதுக்கு இல்லை. இந்த பழைய கேமராவில் பாத்தீங்களென்றால் அங்கே அந்த போக்கஸ் செட் பண்ண வரைக்கும் ரெண்டு இமேஜ் தெரியும், அதை உருட்டி உருட்டி வரும்பொழுது ஒன்றாகிவிடும். இப்பொழுது அது மாதிரிதான் ஒரு இமேஜ் இங்கே இருக்கு, ஒரு மை அங்க உன்னதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்குது. இது ஒன்றாக வேணும், இல்லாட்டி அங்க கிளியரா படம் காட்ட முடியாது. நம்ம ஏதோ படம் காட்டிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் காட்ட முடியாது. அங்க இணைய போகணும், அங்க ஆவி உன்னதத்திலே அவரோடு உட்கார்ந்து இருக்கிறது. சரீர பிராரம நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், இதன் நிமித்தம் தான் அவர் மறுபடியும் வர வேணும் என்று வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேர் உண்மையான விசுவாசி கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று அந்த தாகம் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எங்களுக்கு செய்திருக்கிற காரியங்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஒன்றாக தோன்றவும் இல்லை. அவ்வளவு மகிமையான ஒரு காரியம். நாங்கள் ஏழைகள் அல்ல, நாங்கள் அநாதைகள் அல்ல, நாங்கள் விதவைகள் அல்ல, நாங்கள் அங்கவீனர் அல்ல, இந்த உலகத்தின் படி பார்க்க போனால் நாங்கள் குறைவானவர்கள் அல்ல. இன்றைக்கு அருமையான தேவ ஜனங்களை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம், தாழ்மை வேறு தாழ்த்துறது வேறு, தாழ்மை வேறு தாழ்த்துறது வேறு. எப்பொழுதும் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கிளைம் பண்றதற்கு உரிமை பாராட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் தவறவில்லை. ஆனால் அங்கே தன்னை தாழ்த்தி காலை கழுவக்கூடிய அளவுக்கு அவர் நடவடிக்கை அப்படி இருந்து கொண்டிருந்தது. அருமையான தேவ ஜனங்களே, எனவே நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல. எங்களுடைய அவ்வளவு விசுவாசிகளும் கொண்டு போடப்பட்டார்கள், எல்லோரும் போடப்பட்டார்கள், என்ன செய்யறது என்று தெரியாது. எல்லோரும் அடித்துக் கொண்டிருந்தார்கள், அடித்துக் கொண்டு டெலிபோன், ஒரே டெலிபோன் ஆசை, நாங்க என்ன செய்யறது, உதவி செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க. நான் ஒரு கடிதம் கொண்டவர்களுக்கு எழுதினேன், இதைத்தான் நான் எழுதினேன். நீங்கள் அநாதைகள் அல்ல, நீங்க விதவைகள் அல்ல, நீங்கள் ஒருவரும் இல்லாதவர்கள் அல்ல. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, உங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அந்த விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சரியான காரியம் தவறான காரியம் என்ன, அல்லது அநேகமா மக்கள் நாங்கள் செய்கிற விசுவாசிகள் செய்கிற காரியம் என்ன, உலகத்தோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒரு விசுவாசி உலகத்தோடு ஒப்பிட்டு தன்னை பார்க்கிறான், உலக மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். உதம் உலக மதிப்பீடுகளோடு நாங்கள் கடந்து போகிறோம். கார் இருந்தால், பஸ் இருந்தால், செல்வம் இருந்தால், மூன்று வேலை இருந்தால், ஐந்து வேலை செய்தால், சொந்த வீடு இருந்தால், சொல்லுங்க டபுள் சிட்டி, அப்படி உலக மதிப்பீட்டை பார்த்து நாங்கள் விசுவாசிகள் எங்களை நாங்கள் தாழ்த்தி, ஐயோ வெள்ளியம் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த வல்லமை அங்கே கிரியை செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் வார்த்தையினுடைய வல்லமையை பலவீனமா, உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். நோயா, உன் நோய்கள் எல்லாம் தீர்ப்பேன் என்று சொல்லவில்லை, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வார்த்தைகளை பார்த்திருந்தால் அங்கே இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கும். உட்கார செய்திருக்கிறார், மீட்டுக் கொண்டிருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார், ஒன்றும் அங்கே மற்றபடி சொல்லப்படவில்லை. எனவே அவைகளின் அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிற எங்களுடைய வாய்களிலிருந்து அப்படியான சத்தியங்கள் வெளிவருமே தவிர, அக்கா எப்படி இருக்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்கிறேன். அப்ப ஒரு மாதிரி என்றால் அது வேற எங்களை நாட்டு பாசையில் ஒரு மாதிரி என்றால் அங்குடைக்கு கொண்டு போ. அக்கா எப்படி வாழ்றீங்க, ஒரு மாதிரி வாழ்றேன். மாதிரியாக வாழத்தான் ஆண்டவர்களோட மாதிரியாக வாழத்தான் எங்களை அழைத்தார். நாங்க எப்படி வாழ்றோம் சொல்லுங்க, நாங்க எப்படி வாழ்றோம் சொல்றா, நான் சொல்லவில்லை, அவர் சொல்றதை சொல்றேன். ஒருவர் சொல்றது எப்படி, நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க போல, என்னுடைய கவலைகள் உனக்கு என்ன தெரியும், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவன் சொல்றான் ஆசீர்வாதத்தை, ஆனா நாங்க என்ன செய்யற விசுவாசி சொல்லுங்க, சொல்லுங்க. பழைய கம்ப சைக்கிள் வன்னிக்குள்ள ஊழியம் தூக்கி ஒரு பேக்க போட்டுட்டு வீடு வீடா சத்தியம் சொல்ற, அவர் கேட்பாரல் எங்க சபை, பெஞ்சுக்கோ சபையா, முல்லைத்தீவிலே அங்கே வரும். ஹல்லேலூயா, வந்துதா இல்லையா, வந்துதா இல்லையா. முல்லைத்தீவு மகாவித்யாலயத்து பக்கத்துல அரசாங்கத்திட்ட போய் கேட்ட உங்களுக்கு ஒரு காணி தாங்க, அவங்க சொன்னாங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு, எங்கேயாவது காணி இருந்தா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு கொண்டு தாரோம், எடுத்து தாரன்னு சொல்லுதான். தேடி பார்த்தா எங்கேயுமே இல்ல, வெறும் காணி இருக்கு, ஆனா எல்லாம் ரிசர்வ் பண்ணப்பட்டது ஒரு நிறுவனங்கள். ஆனா அந்த மகாவித்யாலயத்துக்கு முன்னால மட்டும் 1.75 ஏக்கர் பத்தியாக இருக்கு. நான் சந்தைக்கு போடுவது பழைய சங்க கம்பர் சைக்கிள் விட்டு நான் சொல்லுவேன், இந்த காணி ஆண்டவரை உமக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காணி உமக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அந்த காணியை தேவன் எங்களுக்கு தந்தார், எங்களுக்கு சொந்தம், ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கிறது. சுமாட்டி மாறே வந்து கேட்டாங்க, எப்படி நாங்கள் எவ்வளவு லட்சம் கேட்டும் அவன் கொடுக்கவில்லை. அதுதான் விசுவாசம். விசுவாசம் அருமையானவர்களே இல்லாமையில் இருந்து உருவாக்கும், ஒன்றும் இல்லாமையில் இருந்து வார்த்தையை சொல்லும் பொழுது உண்டானது, உண்டாக கடவுள் என்று சொன்னார், உண்டானது. அவர் சொல்லவில்லை வரிக்குறிக்கு வரியவை என்று சொல்லவில்லை, அவர் உண்டாக கடவுள் என்றார். அவர் அனந்த ஞானத்தின் மேன்மையினாலே பாருங்கள் விதம் விதமாக எல்லாம் உண்டாகி இருக்கிறது. ஒருமுறை இந்த டிஸ்கவரி சேனலை பார்க்கும்பொழுது பாருங்கள், கடலுக்கு அடியில விதம் விதமான அற்புதமாக இருக்கிறது, விதம் விதமான கலர் மீன்கள். இந்த கலரை யார் ரசிக்கிறது, யார் கேட்டது? அதுக்குள்ள அவ்வளவு ஆழத்துக்குள் அந்த கலர் மீன்களை வைக்கணும் யார் கேட்டது, யார் ரசிக்கிறார்கள்? கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லல இதுல இப்படி இப்படி இந்த மீன் எல்லாம் அப்படி வரணும்னு சொல்லிட்டு இருக்கல, உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாகட்டும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாயினாலே நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அவைகள் வல்லமை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை பேசுனே தவிர நான் வித்தியாசமான ஒரு சத்தியத்தை சொல்ல வரவில்லை. இது சத்தியத்தின் ஒரு பகுதி மாத்திரமே. சகல சத்தியங்களுக்கும் தேவன் உங்களை வழி நடத்துவார். குறைவான பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேகர் இதைத்தான் சொல்றார், நான் எங்கே இருக்கிறேன், உன்னதத்திலே கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன். அபிதமான என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவோட கூட இருந்து ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டு இருப்போமா? நுழுப்புராணி கிழுப்புராணி ஒரு விளையாட்டு இருக்குங்கிற அது செய்வோமா? இல்லை. பாருங்கள், எங்களுக்கு கீழே தான் பிசாசும் இருக்கிறது. அவனை அவர் ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு அநேகர் சொல்றாள், இயேசுவாமி பாருங்க அவர் சிலுவையிலே வெற்றி எடுக்க முன்னந்தான் சொன்னார், என்ன இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று. ஆனால் இந்த உலகத்தில் இப்பொழுது அவன் உலகத்தின் அதிபதி இல்லை, அவன் தோல்வி அடைந்தவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டினால் செலுத்துங்க, கரங்களை தட்டுங்க. நான் சொல்வது சரியா பிள்ளையா? சும்மா சொல்லக்கூடாது பிள்ளை, எழுப்பி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்துமே. இயேசுவாமி ரத்தத்தை சிந்தி அவனை ஜெயிக்க முன்னம் சொன்ன வார்த்தை தான் உலகத்தின் அதிபதி வருகிறான், உண்மைதான். ஆனால் அவர் இரத்தத்தை சிந்தி மறித்த பின்பு அவனை தோல்வியடைய செய்து விட்டார். இப்பொழுது அவன் உலகத்தின் அதிபதி இல்லை, எங்களுடைய காலின் கீழாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நீங்கள் சாதாரணமான மனிதர்கள் இல்லை, அதனாலேதான் உங்களை விழுங்க வேணும் என்று, எங்களை விழுங்க வேணும் என்று அவன் வகை தேடி திரிகிறான். விழுங்க வேண்டும். ஏன்? கீழே கால், காலுக்கு கீழே அவனுடைய தலை என்ன செய்யும்? நசுக்குவார். ஆமென். அவர் நசுக்கி விட்டார். ஹல்லேலூயா. அந்த நசுக்கின பின்பதாய் சொல்லப்பட்ட வெளிப்பாட்டு சத்தியங்கள் தான் இவைகள். எனவே நீங்களும் நானும் அதை விசுவாசித்தால் எங்களுடைய வாழ்க்கை அதிலேயே மாறி போகும், மாறி போகும். வேதம் சொல்லுறது பாருங்கள், உங்களுடைய மனைவி வீட்டோரங்களில் சொல்லுங்க கணிதரும். பத்து நிமிஷம் இருக்கிறது, வடிவா சொல்லுங்க. அருமையான புருஷன் மாறே அவர் சொல்ல, என்னுடைய அருமையான புருஷன் மாறே சொல்லுங்க, எப்பவாவது உங்களுடைய மனைவியை பார்த்து, நான் விசுவாச வார்த்தை தான் பேசுறேன், வேத சத்தியத்துக்கு விரோதமாக, எப்பவாவது நீங்கள் சொன்னதுண்டா, நீ மனைவி நீ கணிதரும் திராட்சை கொடிய போல என்னுடைய வீட்டோரங்களில் இருப்பா என்று? நாங்கள் கிளைம் பண்ணவில்லை அந்த சத்தியத்தை, அந்த வாக்குத்தத்தை கிளைம் பண்ணவில்லை, அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கவில்லை. ஆபிரகாம் சுதந்திரித்தார், ஆபிரகாம் சுதந்திரித்தார், தேவனுடைய வார்த்தையை அவர் நம்பினார். எதுவும் ஏதுமில்லை, ஏதுமில்லை. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்குள்ள வழிபாடு நின்று விட்டது, குழந்தை பிறக்கூடிய எந்த சாத்தியமும் இல்லை, இல்லை. ஆனாலும் அங்கே என்ன சொல்லால், சாராள். இந்த ஆபிரகாம் என்ன செய்யறான், தேவன் சொன்னது பின்பதாக பேரை மாத்தணும். அவளை பார்த்து என்ன சொல்றான், சாராள், சாராள். சாராள் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க, ஜாதிகளுக்கு கிழிஞ்சு. ஒரு புள்ள கூட இல்லப்பா, ஒரு புள்ள கூட இல்ல, ஜாதிகளுக்கு தாய். விசுவாசத்தில் வல்லவனானான், எதை விசுவாசித்தான், தேவனுடைய வார்த்தையை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த ஆணாவது சொல்றீங்களா நீங்க, மனைவி தேவனுடைய வார்த்தையின்படியே நீ கணிதரன் திராட்சை சோலை போல இருப்பாய், சனியனே உதவியே, உன்னை முடிச்சு விட மச்சால முடிச்சிருக்கலாம், அதோட முடிஞ்சது, குடும்ப சமாதான நிம்மதி எல்லாம் போ. அதுக்கு கூட இவர் மச்சாலோட கதைச்சாரோ மச்சால் பக்கம் பார்த்தாரோ பல்ல காட்டினதை காணும் வாங்கும். யோசிங்க, சிந்தித்து பாருங்க, வார்த்தையை வேதனுடைய வாக்கு தத்தங்களை பாடமாக்கும் பொழுது வாயினால சொல்லும் பொழுது நீங்க மாற்றி சொல்லுங்க, நீ என் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாய். பிள்ளைகளை பார்த்து பேசுங்கள், எப்படி பேசணும் நீங்க, எப்படி சொல்லணும் சொல்லுங்க. பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம். தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க, எங்களுடைய பிள்ளைகள், நான் என்னுடைய பிள்ளைகள் சொல்றது இல்லை, கர்த்தர் எனக்கு அப்படி பார்த்துச்சார். ஒரு முறை என்னுடைய பிள்ளைகள் இல்லை, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள். அவர் சொன்னார், இப்படி சொல்லு, உன்னுடைய பிள்ளைனா நீ பார்த்துக்கோ, என்னுடைய பிள்ளைனா நான் பார்த்துக்கொள்றேன். எது நல்லது? என்னுடைய பிள்ளைய நான் பார்த்துக்கொள்றேன் இல்லமா, என்னுடைய பிள்ளைய கத்தர் பார்த்துக்கொள்றேன் இல்லமா, எது நல்லது? என்னுடைய பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போவது தந்தையனுடைய சித்தம் இல்ல. இந்த பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போவது தந்தையனுடைய சித்தம் இல்ல. பிழை எங்கள தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிட வேண்டும். இந்த பிள்ளைகள் என்னுடைய பந்தியை சுத்தி எப்படி இருப்பார்கள்? ஒலிவமர கன்றுகளை போல. எப்பாவது நீங்க விசுவாசத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, நீ என்னுடைய பந்தியை சுத்தி ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பா என்ற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொன்னது உண்டாம். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்கு தெரியாது, இப்ப உள்ள சீருக்குங்க அவவ பார்த்து கனிவரும் திராட்சை சொடிண்டா, அப்புறம் அது கனக காய்க்க தோங்கி கனம் பண்ணுவது குறைவு. நாங்கள் வேதத்தினுடைய சத்தியங்களை வல்லமையை நாங்கள் எடுத்துக் கொள்வது குறைவு. பிசாசம் மட்டும்தான் துரத்துவோம். எங்களை வல்லமைக்கு நாங்க எதை பயன்படுத்துறோம்? பிசாசம் மட்டும்தான். இயேசுவின் நாமத்தில் போ என்று சொன்னவுடன் போகிறது, போகிறது, பிசாசு போகிறது. அந்த வல்லமை எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றையும் அந்த சத்தியத்தை மறந்து விடாதீர்கள். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே இயேசுவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் ராஜாக்கள், நாங்கள் ஆசாரியர். நான் இதை சொல்லும் பொழுது அனைத்து பாஸ்டர்ஸ் மாறே என்னை ஜோக்காக கரைப்பார். இந்த முறை வெளிக்கிட்டு வரும்பொழுது நான் சொன்னேன், ராஜா போகிறேன். ஏப்பள்ள பயம் இல்லையான்னு கேட்டு ராஜா போகிறேன், இயேசுடைய ராஜா போகிறேன். நாங்கள் ராஜாக்கள். நடந்தது என்ன? நடந்தது போர்டிங்கு முன்னா இருக்கும்போது என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. எவ்வளவு மகுமை! இங்க உங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இலங்கையில ஒருவர்கிட்ட பேரை சொல்லி ஏப்பட்டுக்கு கூப்பிட்டா அது பயமா இருக்கும். என்ன பரவாயில்ல, என்ன அவன் சொன்னான், ஐயரே இது தாங்க ஐயா, உங்களோட போர்டிங் பாஸ் தாங்க, எக்கனாமில போறீங்க ஐயா, நீங்க ராஜா, இந்தாங்க பிசினஸ் கிளாஸ்ல போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க பட்டனை தட்டினா அங்க திரும்புது, ஒரு பட்டனை தட்டினா இங்க திரும்புது, மேல திரும்புது, கீழே திரும்புது, என்ன சௌஸ் நினைக்கிறீங்க? அறிக்கை, ஹல்லேலூயா. 350,000 ரூபாய் வேணும் அந்த பிசினஸ் கிளாஸ்ல வரணும். அவர்கள் நான் கேட்கவில்லை. அவர் சொன்னா, நீங்க இந்த பிசினஸ் கிளாஸ் ஃப்ரீயா இருக்கிறது, நீங்க போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு ஜனங்கள் மத்தியிலும் அந்த கிருபை கிடைக்க ஒரு காரணம் வார்த்தை. வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாயினாலே சொல்லுங்கள், அதற்கு விரோதமாய் பேசாதீர்கள். எப்பொழுதும் வெறுமையை, எப்பொழுதும் இல்லை பாடு, எப்பொழுதும் வெறுமை இல்லைதான், குறைவுகள் உண்டு. நீங்க சொல்லுங்கள், என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். ஹல்லேலூயா. வியாதி, என்னுடைய வியாதி எல்லாம் அவருடைய தழும்புகளால் குணமாயிட்டேன், குணமாகும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வாழ்கிறதுதான் வாழ்வு. நான் இயேசுவோட கூட உட்கார்ந்து அந்த வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், பேச்சு எப்படி இருக்க வேண்டும். நீங்க இந்த ஜெர்மன் தேசத்து அதிபதி அந்த ஆளுகிற அந்த அம்மையார் நினைக்கிறேன் இல்லையா, அவருக்கு பக்கத்துல நாங்கள் உட்கார்ந்தால் எப்படி இருப்போம் சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த பாஸ்ட் பக்கத்துல உணர்ந்து உட்கார வச்சுட்டா நானே ரொம்ப கவனமா இருந்தேன், ரொம்ப அடக்கொடுக்கமா இருந்தேன். என்றால் ஒரு ஒரு சபையினுடைய போதற்கு அருகாமல நான் இருக்கிறேன். யோசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அருமையான தேவ ஜனங்களே, சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்தில் நடவுங்கள். அப்பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:1 வாசியுங்கள் சீக்கிரமாக, இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது.
பூமிக்குரிய
கூடாரமாகிய
நம்முடைய வீடு அழிந்து போகும்,
நம்முடைய இந்த சரீரம் அழிந்து போனாலும். ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு ஒரு சபையில நான் சும்மாவே பார்த்து கொண்டிருந்தேன், என்னை அழைத்து நான் வாசல்ல போய் பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப அவர் சொன்னார், பிரதர் வாங்கண்டாங்க. அப்ப எனக்கு 18 வயசு. சனியனை மூதவி நாயன்னு தான் என்ன கூப்பிட்டு பழக்கமுங்க. முதல் முதலாக ஒருவர் சொல்றார், பிரதர் வாங்க வாங்க. யோசிங்க, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யறதுக்கு அடிப்படையே அதுதான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு பார்த்தா கதிரையிலே உட்கார பண்ணா, எங்களை பெரியவங்களாம் கூட்டி கலைச்சிருவாங்க கதிரையில இருந்தா. பெரியவர்கள் பக்கத்துல இருக்க கூடா, எங்களை கலாச்சாரம் இல்லையா? ஆனா இவங்க சொன்ன, பிரதர் வாங்க. நான் இன்னையும் இருக்க பார்த்து கொண்டேன், அப்பா இல்ல, ஆனா அதை சாப்பிடவே ரொம்ப கஷ்டம், அப்படி ஒரு நிலைமையில என்னை யாருமே கவனிக்க வழி இல்லை, அப்படியான ஒரு சூழ்நிலையில பிரதர். யோசிங்க, எங்களை ஆண்டவர் அழைக்கிறாரா இல்லையா? இந்த மகிமை விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்ற நாமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவாய் ரட்சிக்கப்பட்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம். அந்த அதிகாரத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் சொல்ல வேண்டும், நான் தேவனுடைய பிள்ளை. உலகம் மாத்திரமல்ல அருமையானவளே, பிசாசு ஆவிகளும் அதை பார்க்கும், ஆவிகளும் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்க பிசாசுக்கு சவால் விட இல்ல, பாட்டோட போயிரும். ஏனுங்க வம்பு, அவனுக்கு சவால் விட, அவன் புற எங்களுக்கு சவால் விட இல்லையா? இயேசுவின் நாமத்தில போண்டாத துரத்த, அது திருப்பி இயேசுவின் நாமத்தில போண்ட எங்களை துரத்த. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை, இந்த இப்படியான வாழ்வு விருப்பம், ஏதோ போடிட்டு இருக்கட்டும். சும்மா ஆழமான காரியங்களுக்குள்ள போக விருப்பம் இல்லை. ஆழமான சத்தியத்தை பிசாசு இந்த தலையை நசுக்க விருப்பம் இல்லை. பிசாசு இந்த தலையை நசுக்க விருப்பம் இல்லை. காலுக்களை தான் இருக்கு, அப்படி தட்டி தட்டி இயேசுண்ட காலுக்களை இருக்கட்டும். நமக்கு என் சோழிய யோசி பாருங்க, உன்னதத்துல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உட்கார வைத்திருக்கிறார். நாங்கள் திரும்ப விழுந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, வல்லமையை இழந்து, மகிமையை இழந்து திரும்ப பிசாசுடைய காலுக்களை போகும் பொழுது பின்னிலமை முன்னிலைமையை விட மோசமாய் போய்விடும். இதுதான் அந்த சத்தியம், வேற ஒன்றும் இல்லை. விழக்கூடாது. எப்படி சொல்றோம்? அதிகாரம் வாயில இருக்கிறது, வார்த்தையில இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை எங்களுடைய வாயினாலே சொல்லும் பொழுது வல்லமை வரும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின்கள் அடைக்கலமான உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஆமேன். இல்லாவிட்டால் இந்த தேவன் என்னத்துக்குங்க, என்னத்துங்க? எங்க போனாலும் தான் சொல்றாங்க, விசா 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 கிடைக்க ஜொபியுங்க. பிரான்சுக்கு போன விசா கிடை, நான் கேட்டேன் என்னத்துக்கு கிடைக்கணும் உனக்கு? மூச்சு பேச்சு. ஒரு சோழம் வந்தா இருந்த ஜபிங்க, சரிங்க என்னத்துக்குங்க ஜபிக்கணும்? விசா கிடைக்குது. சரி, விசா கிடைச்சா என்ன பண்ணுவேன்? எந்த திட்டம் சரி? இயேசு உனக்கு ஏன் விசா தரவணும் இந்த நாட்டில்? பதில் என்ன திட்டம்? நான் சொன்ன நீ சொல்லு இயேசுக்கு உண்மை அன்பு செய்வே, அவருக்கு எதுவும் தேவையில்லைங்க. வானம் பூமி அத்தருடையது, வெள்ளி பொன்னியும் கத்தருடையது. ஹல்லேலூயா. மகனே உன் இருதயத்தை என் வாழ்நாளை உமக்கு தருவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதே நீங்க வருவா பாருங்க, அந்த சேவர் பாஸ்டர் இவர் வவுனியால வந்து நிக்கிறார். ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிருவோம். வவுனியால வந்து நிக்கிறார். அப்ப அவர் மன்னார் போக வேணும். அப்ப ஞாயிறு ஆராதனை எல்லாரும் அடுத்த நாள் அவரவர் சபைக்கு போயிடுறாங்க. அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நானும் என்னுடைய மனைவியும் அங்க வவுனியால நிக்கிறோம் வன்னிக்கு போறதற்காக. முல்லைத்தீவில போயிட்டு அந்த கடைசி வருஷத்தின் கடைசி ஆராதனையில முல்லைத்தீவில அந்த ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும். நான் பாரப்பட்டு கொண்டு நிக்கிறேன். மனைவி ரெண்டு பிள்ளைகளும் இங்க இருக்காள். ஏற்கனவே மிச்ச பிள்ளைகள் வன்னியில இருக்கிறார்கள். எனவே அந்த வேளையில நான் இந்த பாஸ்டர் சேகரை எப்படி விட்டுட்டு போறது? ஏமன்ல இருந்து இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார். இவரை நாங்கள் கைவிடுற, எப்படியாவது உதவி செய்ய வேண்டும். அப்ப அவர் சொன்ன, நானும் அவரே எழுதி மோட்டார் சைக்கிள் மன்னார் போனேன். அங்க கொண்டே விட்டு மாலையில அவர் சொன்னார், நீங்க போயிருங்க நீங்க போயிருங்க. வைஃப் சொல்றா, என்னப்பா வீட்டு இல்லாம யாருடைய வீட்டை வந்து நின்று கொண்டு போன? அங்க போனல, எங்களை வீட்டை போன நடுவில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீர்? வாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மூவ் பண்ணுவோம் வாங்க. அப்ப சேவர் பாஸ்டர் சொல்றாரு, சரி நீ போயிருங்க ஐயா பிள்ளைகளை வச்சுட்டு. நான் எப்படி சரி நான் போயிருவேன்? இல்ல இல்ல, உதவி பண்ணவனு உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். எனவே நான் என்ன செய்ய, மூப்பரை அழைத்தேன். மூப்பரை அழைத்து சொன்னேன், இவர்களை கூட்டிக் கொண்டு முள்ளத்தி வந்த கடைசி ஆறாவது அங்க போங்கள், நான் பாஸ்டருடைய அளவிலை நான் கவனிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அண்டு இரவிலே ரெண்டு பிள்ளைகளுக்கும் காய்ச்சல் போட்டு, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு இரவிலே காய்ச்சல் போட்டு. மனைவி சொன்னா, ஐயோ ரெண்டு பிள்ளைகளுக்கு காய்ச்சல் போட்டு இதோட நான் தனியே போக முடியாது, நான் இந்த ஆறாவது நிக்கிறேன், நீங்க வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு இரவு அல்லது அந்த சுனாமியில எங்களுடைய சபை முல்லைத்தீவு உள்ள திருச்சபை அழிந்து, கட்டிடங்கள் அழிந்து 21 பேர் அதுல மறித்தார்கள். மிச்ச பேர் காப்பாற்றப்பட்டார்கள். என்னுடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்ல ஆசீர்வாதமாயிருப்பா, நல்ல ஆசீர்வாதமாயிருப்பா. சுனாமி தண்ணி தூக்கியே தூக்கி இருக்கா தாண்டிருப்பா. சுனாமி ஆளை கூட தூக்க முடியாது, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பா. நிச்சயமாக அந்த கடைசி ரெண்டு பிள்ளைகளும் அந்த தண்ணியில மாண்டே போயிருப்பார். என்னுடைய வாழ்வு எப்படி போயிருக்கும்? விசுவாசமா இருப்பேனோ, என்ன தூக்கத்தோடு இருப்பேனோ தெரியாது. ஆண்டவர் அற்புதமாக காப்பாடு. ஆனால் நான் கேட்டேன், ஏன் இதை செய்தி நீர் எனக்கு? அவர் சொன்னார், அநேகரை ஆறுதல் படுத்தும்படி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். வாதிங்கள், இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கத்தரால் கட்டப்படாத நித்திய ஒரு கூடாரம் இருக்கின்ற அறிந்திருக்கிறேன். இது அடுத்த அறிவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு வாசை வாசியுங்கள். 1:12
அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன்.
ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்.
இந்த அறிவுண்டா? யாராய் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை. நாங்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒன்று யோசியுங்கள், விசுவாசத்தினால் ஒன்று யோசியுங்க. காண்கிறவைகள் எல்லாம் அழியும், காணாதவை நித்தியம். உங்களுடைய கண்களால் நாங்கள் எதையெல்லாம் காண்கிறோம், இந்த வானம் பூமி நட்சத்திரம், வேதத்தில் வசனம் இருக்கிறது, எல்லாம் அழிந்து போகும். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அந்த புதிய வானம் புதிய பூமியில நாங்கள் என்ன செய்வோம்? 1000 வருஷம் முதலாவது அரசாளுவோம். அல்லேலூயா. அதனாலே ராஜாக்கள், ராஜாக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவீங்களா, பார்க்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிற அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் வாசியுங்கள் அங்கே அடுத்ததாக 1 யோவான் 3:2.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று,
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
இன்னும் வெளிப்படவில்லை.
இன்னும் வெளிப்படவில்லை. இது பெரிய ரகசியமான வார்த்தை. இன்னுமே வெளிப்படவில்லை. இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டியது. இனி எவ்விதம் இருப்போம் என்று நாங்கள் வெளிப்படவில்லை.
ஆகிலும் அவர் வெளிப்படும்,
ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொன்னவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் பொழுது,
அவர் இருக்கிற வண்ணமாகவே,
இருக்கிற வண்ணமாகவே
நாம் அவரை தரிசிப்பதனால்,
நாம் அவரை தரிசிப்பதனால்
அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இவ்வளவுதான் தெரியும். ஆனால் எவ்விதமாக இனிமேல் இருப்போம் என்ற ரகசியம் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மிகவும் ஆழமான ஒரு சத்தியம். ஆனால் நாங்கள் அறிந்திருக்கோணும் என்ன, அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்கிறதுனாலே அவருக்கு ஒப்பாவோம். குருசிஷன் முறை அல்ல, தெய்வம் பக்தன் முறை அல்ல. அவர்களை அவர் சொன்னார், இந்த சீசர்களை பார்த்து உங்களை சீசர் என்று சொல்லாமல் உங்களை சகோதரன் என்று சொல்லுகிறேன். அங்கே ஆழ்ந்த சத்தியம் அதற்குள் இருக்கிறது. பிதாவானவர் இயேசுவை எவ்விதமாக பார்க்கிறாரோ அதே போல எங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லை. பிதாவானவர் இயேசுவுக்கு என்ன அதிகாரங்கள் வல்லமையை கொடுத்திருக்கிறாரோ அதே போல தேவன் எங்களுக்கு தருகிறார் என்பது அந்த சத்தியம். ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக இருக்க வேணும். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராக வேணும். எங்களுடைய சுபாவங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விடுவோம். என்னுடைய சுபாவம் அதுதான், கோபிப்பேன், பேசுவேன், பிந்து சமானமாவேன். இது என்னுடைய சுபாவம். சுபாவங்களை குறித்து பெருமை பாராட்டுறதை விட்டுவிடுங்கள். திவ்ய சுபாவம், இயேசுனுடைய சுபாவம் என்ன, அதை நாங்கள் எங்களுக்குள்ளே தரித்துக் கொள்ள வேண்டும். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களானால் அவர் வரும்பொழுது அவரை நாங்கள் தரிசிப்போம். அவர் வரும்பொழுது அவரை நாங்கள் தரிசித்தால் மாத்திரமே அவருக்கு நாங்கள் ஒப்பாவோம் என்று வேதம் சொல்கிறது. இதன் வெளிப்பாடு என்னுமே விளங்கவில்லை என்று சொல்லி அவர் எழுதிவிட்டார். எங்களுக்கு என்னதான் விளங்க போகுது? ஹல்லேலூயா. ஆனால் அந்த அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். கடைசியாக 14:14 வாசியுங்கள்.
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால்,
நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால்
மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூர்ந்தால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனிடத்திலே ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கண்ட உங்களுடைய சௌரனை அன்பு செய்கிறீர்களா? உங்கள் சபையில் உள்ள சௌர்களுக்காக, சௌர்களுக்காக ஒருவர் ஒருவருக்காக ஜெபம் பண்ணுகிறீர்களா? அது எங்களுக்கு 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 தானா ஜெபம்? சொல்லுங்க, சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க. சகோதரன் ஆஸ்வதிக்கப்பட்டால் சந்தோஷப்படுங்க. ஒரு சௌரன் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுங்க. ஒரு சௌரன் கார் பஸ் பூமி எல்லாம் வச்சு நல்லா இருந்தா சந்தோஷப்படுங்க. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். மற்றவர்களை இஷ்டவேளை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இஷ்டவேளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். மற்றவர்களை நீங்கள் சகோதரனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் பல மடங்காக எங்களுக்கு வரும் என்பதுதான் வல்லமையான ஒரு வார்த்தை, ரகசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காலமாக நான் இதை கற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். எனக்கு இந்த சத்தியம் கிடைத்த பின்பு நானே ஒரு முறை நினைக்கிறது, எல்லாருக்கும் சேட்டு வண்டி கொடுப்பேன், எனக்கு ஒருவருமே ஒரு சேட்டு வண்டி தரமாட்டான். வண்டிக்கல நான் யோசிக்கிறேன், என்னப்பா வார ஊழியக்காரர்கெல்லாம் சேட்டு வண்டி எல்லாம் கொடுக்குறேன், எனக்கு ஒருவன் பண்றான் இல்லையே, எல்லாருக்கும் பிரசங்கம் கொடுக்க எனக்கு ஒருவன் பண்றான் இல்லையே, இப்படியே சொல்லிட்டு கனவரசம் இருந்தேன். இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்ட பின்பு நான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் நான் சந்தோஷப்படுவேன். வாயினால் சொன்ன ஆண்டவரே இவரை ஆசீர்வதித்திருக்கிற நன்றி, இந்த போதலை ஆசீர்வதித்திருக்கிற நன்றி, நான் வாயினால வார்த்தையை சொல்லி சந்தோஷப்பட தூங்கின பின்பதாக என்னுடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் எல்லாம் நடக்க தொடங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அருமையானவளே, நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்னி ஐக்கியத்திலையும், திருச்சபை அந்நியோன்னி ஐக்கியம், ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம். ஒரு சகோதரன் தாழ்ந்து போனால் எங்களுக்கு வலிக்க வேணும் அவ்விதமா, ஒரு சகோதரன் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும். நாங்கள் ஒரு ஐக்கியம், ஒரு திருவிருந்து, ஒரு ஆராதனை, ஒரு தெய்வம். இந்த சபையில் உள்ள எல்லோரும் நீங்கள் ஒரு குடும்பத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பார்த்து சந்தோஷப்படுங்கள், ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு பாருங்கள், உங்களுடைய பாஸ்டரை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பாஸ்டரை தந்தபடியால் நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள், சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயம் சிந்தையும் ஆட்கொள்ளும். நாங்களும் ஆசீர்வாதமாயிருப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் எழுந்திருவோம். அப்பொழுது எல்லோருக்கும் பயம் உண்டானது, அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நாங்கள் குறைவுகளை கதைத்தால் யாருங்க சபைக்கு வருவாங்க சொல்லுங்க? உலக மனுஷனும் வெறுமையான வார்த்தைகளை பேசுறான், நாங்களும் வெறுமையான பேச யார் சபைக்கு வருவான் சொல்லுங்க? ஒருவர் சொல்வார் என்று பாருங்க, ஐயோ எனக்கு சரியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று சொல்லி உலக மனுஷன் சொல்ல, நாங்கள் எங்களுக்கும் அப்படித்தானுங்க அப்படின்னா யார் வருவான்? இல்லை, வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வேதத்தின்படியாக தேவன் உன்னதமான ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதிலே நீங்கள் சிந்தித்து அதை நீங்கள் கிளைம் பண்ணும் பொழுது, அதை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது, வாயினாலே அறிக்கையிடும் பொழுது, அந்த வார்த்தையின் விசுவாச வார்த்தை, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டபடியே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கூட இருந்து அந்த அற்புதங்கள் நடக்கும்படியாய் கிருபை செய்வார். ஆருங்கள், இயேசுவாமி இந்த பூமியிலே வாயின் வார்த்தையாய் சொன்னார், எழுந்து நட என்று சொன்ன பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை எழுந்து நடக்க வைத்தார் என்பதுதான் உண்மையான காரியம். இன்றைக்கும் அவரோடு கூட உள்ள நாங்கள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் வார்த்தையை சொல்லும் பொழுது, ஆசீர்வாதங்களை சொல்லும் பொழுது, தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நடப்பிக்க பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த இடத்திலே உரிமை உண்டு வைத்திருக்கிறார். எல்லோரும் ஒரு விசை ஜபித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையான வார்த்தைகளை எங்களுடைய வாயினாலே நாங்கள் பேசாதபடிக்கு, வெறுமையான வார்த்தைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்காதபடிக்கு, உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார செய்த தேவன் மிகுதி காரியங்களை நடப்பிக்க இந்த பூமியிலே வல்லமுள்ளவராயிருக்கிறார். எனவே அதிகாரம், வல்லமை, துரத்தனங்கள் எங்களுக்கு கீழாக இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கட்டுகிறவர்கள் எவைகளோ அவைகள் கட்டப்படும். அதிகாரங்கள், வல்லமைகள், துரைத்தனங்களை தேவன் எங்களுடைய வாயின் அதிகாரத்திலே தந்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் நாங்கள் இன்னொருவருடைய அதிகாரத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாங்கள் வெறுமையாக இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, உங்களுடைய வாயினாலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்ல தொடங்கும் பொழுது தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நாங்கள் வாயினாலே பேசும் பொழுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்வதற்கு பதிலாக வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெடிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஒரு விஷயத்தை கொடுப்போம். ஆம் ஆண்டவரே, உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் என்ன நீர் வைத்திருக்கிறேன். பிதாவே, நீர் எங்களை மரித்தங்களை உயிர்ப்பித்து, இயேசுவை உயிர்ப்பித்து, இயேசுவை உங்களது வலது பாரசத்தில் வைத்திருக்கிறேன். எங்களையும் அவரோடு கூட அருகில் உட்கார செய்திருக்கிறேன். இந்த சத்தியம் மகா பெரியது ஆண்டவரே. இந்த சத்தியத்தை விட்டு வலுவாதுபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட உட்கார்ந்து இருக்கிற அந்த சத்தியத்துக்குள்ளாக இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்க போகிறோம். உலகம் மாமிசம் பிசாசை மேற்கொள்ள போகிறோம். மாமிச இச்சை, கண்கள் நிச்சயம் மாமிசத்தின் பெருமையை முடைக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் அநாதைகள் அல்ல, நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, அறிவுள்ளவர்கள் அல்ல, ஞானமில்லாதவர்கள் அல்ல. இயேசுவே எங்களுக்கு ஞானமும் மீட்புமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் வெறுமையானவர்கள் அல்ல, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியாக, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த வல்லமையின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தில் நினைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ளே ஆவியானவர், நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை எங்களுக்கு உள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியிலே தேட வேண்டாம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை வாயினாலே, வார்த்தையினாலே நாங்கள் மீட்டுக் கொள்வோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் வாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் வாங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை சொல்லி நான் இந்த காரியத்தை முடிக்கிறேன். நேற்று நாளில கூட நான் இந்த இடத்துல வருவதற்காக பாரப்பட்டிருந்தேன். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி விட்டாச்சு, ஆனால் இந்த சில வியாதி நிமித்தமாக அதை கேன்சல் பண்ண வேண்டி வந்து விட்டது. ஆனால் நான் இந்த இடத்துல நிக்க வேண்டும், இந்த இடத்துல நிக்க வேண்டும். நான் போயிருந்த ஒரு அவிசுவாசமான ஒரு சகோதரி அவருடைய வீட்டுல போய் அவர்கள் 10 வருஷத்துக்கு பின்ன கண்டபின் என்ன அழைத்து சென்றிருந்தார்கள். நான் அவரிடத்துல போயிருந்தேன், போற வழி என்ன, இன்டர்நெட்ல பார்த்தார்கள் எந்த பிளைட்டும் இல்லை, லாஸ்ட் மினிட் கூட இல்லை, பஸ் பார்த்தால் பஸ் இல்லை, ட்ரெயின் பார்த்தால் ஒரு ட்ரெயினும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இங்கு நான் வர வேண்டும். ஹலலூயா ஹலலூயா. அந்த சகோதரி தனக்கு தெரிந்த எல்லா தமிழாக்களுக்கும் அடித்தா, ஏதாவது கார் போகுதா, ஹயரிங் கார், எவ்விதத்தில் நான் போயே ஆக வேண்டும். அவர் அடித்த அவசரம் 550 யூரோ நாங்கள் கொண்டு விட்டு விட்டு வருகிறோம். 550 எவ்வளவு யூரோ போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு செலவழிந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த இடத்துக்கு போகவே வேண்டும். நான் கண்களை மூடி ஜெபித்தேன். கண்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை நான் முன்பு கொண்டு வந்தேன். என்ன அதிகாரம் வல்லமை எங்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை தேவன் ஆவியானவர் நினைவு கொண்டார். என்ன, நாங்கள் நினைக்கிறதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்றதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை எங்க இருக்கிறதா, எங்களுக்கு உள்ளே இருக்கிறது. எனவே நான் ஜெபித்தேன், இயேசுவே இந்த வசனத்தின்படியாக ஒரு அற்புதத்தை நீ செய்ய எப்படியாக கொண்டு போவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் கவலையா தான் இருந்தது, 550 யூரோவை இழக்க வேண்டுமா, பிரயோசனமே இல்ல, வந்ததுக்கு ஆதாரம் பாடுபடுறதெல்லாம் ஆண்டவரே வீணா கோப்பிடவே, இது தேவ ஜனத்துக்கு போய் சேர வேண்டிய பணம் ஆண்டவரே, ஆனால் வார்த்தையை காப்பாற்ற வேண்டுமே, என்ன செய்யறது. ஒரு அற்புதம் நடந்தது பாருங்க. அங்க வேலையில இருந்த 21 வயசு பையன் அவருடைய மகனை எடுத்தான். சொன்னான், பாஸ்டரை அவிதமாக அனுப்ப வேண்டாம், அது அநியாயமான காரியம். காலையில் 9 மணிக்கு போனவர், 7 மணிக்கு நான் வருகிறேன், 9 மணிக்கு இரவு நாங்கள் கொண்டு போய் பாருங்களேன். 550 கிலோமீட்டர் காட்டினது அந்த நெவியில, 550 கிலோமீட்டர் பகல் முழுக்க வேலை செய்து அந்த வாலிப தம்பி இரவிரவாக ஓடி கொண்டு விடியப்புறம் 4:45 இங்க இறக்கினான். ஹல்லேலூயா. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்யற வல்லமை எங்கே, நமக்குள்ளே, வெளியிலே அல்ல. அந்த ஆவியானுடைய வல்லமை எங்க இருக்கிறது, பெற்றுக்கொள்ளும் எங்கே மலைய தேவையில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே நன்றி, நீ தந்த இந்த வல்லமைக்காய் நன்றி. நன்றி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.